بسم الله الرحمن الرحيم.
السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. واشهد أن لا إله إلا الله وحده لا شريك له واشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நல்லெண்ணத்தில் நம்முடைய நேரத்தை இதற்காக ஒதுக்கி அல்லாஹ் விரும்பக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு சபையில் நாம் இங்கே சங்கமித்திருக்கிறோம். அன்பான சகோதரர்களே, இன்றைய உரையில் நாம் பத்ர் போரை பற்றிய தகவல்களை அறிந்து கொள்ள இருக்கிறோம். இதற்கு முன்பாக பத்ர் போரை பற்றி பல்வேறு தகவல்களை நாம் பேசியிருக்கிறோம். இந்த போர் எதற்காக நடத்தப்பட்டது, இந்த போருடைய துவக்கம் எப்படி ஆரம்பித்தது, இது போன்ற பல்வேறு விஷயங்களை நாம் அறிந்து கொண்டிருப்போம். அதன் தொடர்ச்சியாக இன்றைக்கு பல்வேறு தகவல்களை அறிந்து கொள்ள இருக்கிறோம். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இணை வைப்பாளர்களை முந்திக் கொண்டு பத்ர் போர்க்களத்துக்கு சென்றடைந்தார்கள். அங்குள்ள கிணறை அவர்கள் கைப்பற்றினார்கள். அங்குள்ள நீரையும் தன் வசத்தில் கொண்டு வந்தார்கள். அந்த நிகழ்வு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்ருக்கு சென்றவுடன் அந்த கிணற்றுக்கு அருகில் இரண்டு குறைசிகளுடைய அடிமைகள் தண்ணீர் எடுத்துக் கொண்டிருந்தார்கள். அந்த அடிமைகளை சஹாபாக்கள் பிடித்து வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒப்படைத்தார்கள். சஹாபாக்கள் விசாரிக்கிறாங்க, அவர்கள் மூலம்தான் செய்தி கிடைக்கிறது. அபு சுஃபியான் குறைசிகளை திரட்டிக்கொண்டு அவருடைய தலைமையில் முஸ்லிம்களிடத்தில் போர் செய்வதற்காக காஃபிர்கள் வருகை தந்திருக்கிறார்கள் என்ற தகவல் கிடைக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நன்கு ஆராயக்கூடியவர்கள், சிந்திக்கக்கூடியவர்கள். ரசூலுல்லாஹி அவர்களுடைய சிந்தனையை பாருங்கள், அவருடைய அறிவை பாருங்கள், அவருடைய ஆய்வை பாருங்கள். ஒரு தலைவருக்கு என்ன பக்குவம் இருக்க வேண்டுமோ அதுபோன்ற அனைத்து பக்குவத்தையும் பெற்றவர்கள் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஆய்வை பாருங்கள், எதிரிகள் எவ்வளவு எண்ணிக்கையில் இருப்பாங்க. இதை நபி அவர்கள் எதிரிகளை பார்க்காமலேயே அறிந்து கொண்டார்கள். இது யாருக்கு முடியும்? பயங்கரமான அறிவு, ஒரு பரந்த சிந்தனை, இது போன்ற அறிவுள்ளவர்களுக்கு தான் அது சாத்தியம். நபி ஸல்லல்லாஹு அவர்கள் எதிரிகளை பார்க்காமலேயே எதிரிகளுடைய எண்ணிக்கை எவ்வளவு என்பதை துல்லியமாக அறிந்து கொள்கிறார்கள். அந்த ரெண்டு அடிமைகளிடத்தில் கேட்டார்கள், எவ்வளவு பேர் இருப்பாங்க? அவங்களுக்கு தெரியல, எங்களுக்கு அக்யூரட்டா சொல்ல தெரியல, ஆனா நிறைய பேர் இருப்பாங்க. நபி அவர்கள் அவருடைய எண்ணிக்கையை துல்லியமாக கணிக்கிறார்கள். சரி, நேற்று எத்தனை ஒட்டகத்தை உணவுக்காக அறுத்தார்கள்? உணவுக்காக, ஏன்னா வந்திருக்கிறவங்க ஒரு மூணு நாள் நாலு நாள் தங்கி இருக்கிறாங்க, அவர்கள் உணவுக்காக எத்தனை ஒட்டகங்களை அறுத்தார்கள்? இந்த ரெண்டு பேரும் சொன்னாங்க, நேற்று 10 ஒட்டகத்தை அறுத்தாங்க. சரி, அதற்கு முந்தைய நாள் எத்தனை ஒட்டகத்தை அறுத்தார்கள்? 9 ஒட்டகத்தை அறுத்தார்கள். நபி அவர்கள் இதை வச்சு கணக்கு பண்றாங்க. ஏன்னா ஒரு ஒட்டகம் என்பது 100 பேர் சாப்பிடலாம். வளமையாக அன்றைக்கு ஒரு ஒட்டகத்தை அறுத்தாங்கன்னா 100 பேர் சாப்பிடுவாங்க. நபி அவர்கள் இந்த ஒரு கேள்வியை கேட்டு அவர்களிருந்து செய்தி வந்து நபி அவர்கள் கணித்து விட்டார்கள், எண்ணிக்கையை சொல்லிவிட்டார்கள். காஃபிர்களுடைய எண்ணிக்கை 900 இருக்கும் அல்லது 1000 இருக்கும், இந்த அளவுக்கு தான் இருக்கும் என்று ஏறத்தாழ நபி அவர்கள் கணித்து விட்டார்கள். அன்பான சகோதரர்களே, உண்மையிலே இந்த போர்க்களத்தை பார்த்தால் நமக்கு ஈமான் அதிகமாகணும், தவக்குள் அதிகமாகணும், நமக்கு மறுமை நம்பிக்கை அதிகமாகணும், அல்லாவின் மீது நம்பிக்கை அதிகமாகணும். இப்படிப்பட்ட ஈமானை நமக்கு அதிகமாக்கக்கூடிய ஒரு போர்க்களம் தான் இந்த பத்ர் போர்க்களம். காரணம், முஸ்லிம்கள் போர் செஞ்சாங்க இல்லையா, உண்மையிலே இந்த போர்ல ஜெயிப்பதற்குரிய எந்த சாத்தியக்கூறும் முஸ்லிம்களிடத்தில் இல்லவே இல்லை. போர்ல ஜெயிக்கணும்னா ஏதாவது ஒரு காரணங்கள் இருக்கணும், சக்தி இருக்கணும், ஒன்னும் படை வலிமை இருக்கணும், அல்லது ஆயுத பலம் இருக்க வேண்டும், ஏதாவது ஒன்று இருக்கும். எந்த ஒரு வலிமையும் இல்லை. இதை பார்த்தால் இவர்கள் தோற்று விடுவார்கள், இவங்க ஏன் போருக்கு போறாங்க, தற்கொலை செய்ய போகிறார்கள், இவங்க போய் ஜெயிக்கவே முடியாது என்றுதான் மனித கணக்கு சொல்லும், மனித அறிவு சொல்லும். அந்த அளவுக்கு முஸ்லிம்கள் பலவீனவர்களாக இந்த போர்க்களத்தில் இருந்தார்கள். முஸ்லிம்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு தெரியுமா, அந்த போர்க்களத்தில் எவ்வளவு பேர் இருந்தாங்க, 316 317, அதுல கொஞ்சம் வேறுபாடு இருக்குன்னு வைங்களேன், ஆனா 300 பேர் தான், இவ்வளவுதான் இருந்தாங்க. காபிர்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு, அவர்கள் 1000 பேர் கிட்ட இருந்தாங்க. இந்த ரெண்டை கணக்கு போட்டு பாருங்க, 1000 எங்க இருக்கு, 300 எங்க இருக்குது. அப்ப ஒரு ஆள் எத்தனை பேரை சமாளிக்கணும், 3 பேரை சமாளிக்கணும். ஒருவர் ஒருவரை சமாளிப்பதே சரிக்கு சமம், 3 பேரை சமாளிக்கிறதுங்கிறது மனிதனுடைய சக்திக்கு மீறிய ஒரு காரியம் இல்லையா. அப்படிப்பட்ட ஒரு விஷயம், உலக கணக்கில் பார்த்தா இந்த எண்ணிக்கையில போனவங்க ஜெயித்த வரலாறு உலகத்தில் கிடையாது. உலக வரலாற்றில் இந்த அளவுக்கு எண்ணிக்கை கம்மியா இருந்து எதிரிகளுடைய எண்ணிக்கை அதிகமா இருந்ததுன்னா இப்படிப்பட்டவர்கள் ஜெயித்த வரலாறே கிடையாது. இவ்வளவு பலவீனவர்களாக முஸ்லிம்கள் இருந்தார்கள். அல்லாஹ்வே அதை திருமறை குர்ஆனிலே குறிப்பிடுகிறார், பத்ரு போரிலே அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்தான், நீங்கள் அதில்லாவாக பலவீனவர்களாக இருந்தீர்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சஹாபாக்களை சொல்கிறான். அப்படித்தான் இருந்தார்கள், பலவீனர்களாக இருந்தார்கள். இன்னும் முனாஃபிக்கீன்கள் சொன்னார்கள், இவங்க ஏன் போருக்கு போறாங்க, மதீனாவில் முனாஃபிக்கள் இருந்தாங்கல்ல, ஈமான் கோளாறு உள்ளவங்க, சந்தேகம் உள்ளவங்க, நோய் உள்ளவர்கள். இந்த முனாஃபிக்கீன்கள் சொன்னார்கள், இவங்களுக்கு என்ன வந்துச்சு, இவங்க ஏன் போருக்கு போறாங்க, இவர்களுடைய மார்க்கம் இவர்களை ஏமாற்றி விட்டது. சும்மா மார்க்கம் மார்க்கம் என்று சொல்லி முகம்மது இவர்களை ஏமாற்றி விட்டார், அழிய போறாங்க, சாக போறாங்க என்றெல்லாம் மக்கள் பேசினாங்க. ஏன்னா அப்படித்தான் தெரியும், உலகத்துக்கு பார்த்தா இவன் ஜெயிக்க மாட்டான், இவங்க போறது சாகிறதுக்கு தான் போறாங்க. அவங்க குறைசியில் எவ்வளவு படையில வர்றான், எவ்வளவு எண்ணிக்கையில் வர்றான், அவங்களோட போய்கிட்டு இந்த 300 பேர் போய் நின்றுகிட்டு அழியறதுக்கா சாகிறதுக்கா என்றெல்லாம் மதீனாவில் உள்ள மக்கள் பேசினார்கள், முனாஃபிக்கீன்கள் பேசினார்கள். ஒமை தவக்கல் அலல்லாஹ், அல்லாவின் மீது யாரு தவக்குள் வைக்கிறாரோ, ஃபைன் அல்லாஹ் அஸீஸுன் ஹகீம், அல்லாஹ் மிகைத்தவன், அல்லாஹ் ஞானமிக்கவன், ஆற்றல் மிக்கவன் என்று அல்லாஹ் ரபுல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். அப்ப இப்படியெல்லாம் மக்கள் பேசியும் கூட சஹாபாக்கள் அந்த விமர்சனங்களை எல்லாம் கண்டுகொள்ளவில்லை, என பயத்தை ஏற்படுத்தினார்கள். ஏ நீ சாக போற, உன் மார்க்க உன்னை ஏமாற்றுகிறது என்றெல்லாம் சொன்னார்கள். எதை பற்றியும் சஹாபாக்கள் கவலைப்படல, அல்லாவின் மீது ஆழமான நம்பிக்கை வைத்தார்கள், தவக்குள் வைத்தார்கள். தவக்குள்னா என்ன தெரியுமா, நம்ம குர்ஆன்ல நிறைய இடங்கள் அல்லாஹ் சொல்றான், நீங்கள் அல்லாவை நம்பக்கூடியவர்களாக இருந்தால் அல்லாவின் மீது தவக்குள் வையுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அல்லாவை நீங்கள் சார்ந்திருந்தால், அல்லாவின் மீது நீங்கள் தவக்குள் வைத்தால் அல்லாவே உங்களுக்கு போதுமானவர். இந்த தவக்குள் என்றால் என்ன, ஒரு மனிதன் தன்னுடைய இயலாமையை உணரணும், யாரெல்லாம் எனக்கு முடியல, இது எனக்கு சக்தி இல்லை, இது எனக்கு சாத்தியம் இல்லை, ஆனா உன்னால முடியும், நீ நினைச்சா எனக்கு செய்வ, இதுதான் தவக்குள் என்பது. இந்த தவக்குளை அல்லாவின் மீது பொறுப்பு சாட்டி அல்லாவிடத்திலே ஆழமான நம்பிக்கை வைத்தார்கள் சஹாபாக்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு துவாவின் மூலம் அந்த பத்ரு போர்க்களத்திலே கலந்து கொண்ட சஹாபாக்களுடைய நிலைமை எப்படி இருந்தது என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாவிடத்தில் கேட்ட ஒரு துவாவில இருந்து நம்ம தெரியலாம். நபி அவர்கள் அந்த பத்ரு போர்க்களத்தில் அல்லாவிடத்தில் துவா செய்தார்கள். அபூதாவுதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, அல்லாஹும்ம இறைவா, இன்னஹும் ஹுஃபாத்துன், இவர்கள் செருப்பு கூட இல்லாதவர்களாக இருக்கிறார்கள். எப்படி இருந்தாங்க சஹாபாக்கள், ஆயுதம் என்னாங்க, காலில் போடுறதுக்கு செருப்பு இல்லை, இப்படி இருக்கிறார்கள், அவர்களுக்கு வாகனத்தை கொடு. யாழ்லா இன்னகும் ஒராத்துன், ஆடை இல்லாமல் அரைகுறை ஆடையோடு வந்திருக்கிறார்கள், ஒழுங்கான ஆடை இல்லை, அவர்களுக்கு நீ ஆடையை கொடு. இன்னகும் ஜியாவுன், பசியோடு இருக்கிறார்கள், பசித்து வந்திருக்கிறார்கள், உணவில்லாமல் போர்க்களத்துக்கு வந்தவங்க வயிற்றுல பசியோடு வந்து நிக்கிறாங்க. அப்ப எப்படி இருக்கும்னு பாருங்க, பசியோட வந்து நமக்கு வேலை நடக்குமா? கையில பதட்டம் வரும், நடுக்கம் வரும். இந்த நிலையில தான் சஹாபாக்கள் பதிலுக்கு போனாங்க. அத நபி அவர்களுடைய துபாவில இருந்து நம்ம தெரிகிறோம். ஆக இவ்வளவு பலகீனம், இவ்வளவு பலகீனத்தை வைத்துக் கொண்டு அந்த சஹாபாக்கள் போர்க்களத்துக்கு போனாங்கன்னா அந்த நம்பிக்கை எப்படிப்பட்ட நம்பிக்கையாக இருக்கும்? அந்த ஈமான், அந்த சஹாபாக்களுடைய ஈமான் எப்படிப்பட்ட ஈமானா இருக்கும்? எண்ணிக்கை இப்படி இருக்குது, உடம்புல தெம்பு இல்ல, கையில ஆயுதம் இல்ல, இவ்வளவும் இருந்தும் சஹாபாக்கள் எல்லாத்துக்கும் தயார் போனாங்க. ஏன்? அல்லாஹ்வுடைய சொல்லு மேல நம்பிக்கை, அல்லாஹ்வுடைய வார்த்தை மேல நம்பிக்கை, அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை. அல்லாஹ்வுடைய தூதர் உண்மைதான் சொல்வார், நம்மை அவர் வழிகெடுக்க மாட்டார், நம்மை அழிவில் தள்ளிவிட மாட்டார் என்பதின் மீது அவர்களுக்கு ஆழமான நம்பிக்கை. அதை நம்ம பார்க்கிறோம். ஏனென்றால் அந்த சஹாபாக்களுக்கு இருந்த ஒரே தைரியம், இவ்வளவு பலவீனத்துக்குரிய எல்லா காரணங்கள் இருந்தும் அந்த சஹாபாக்கள் உறுதியோட இருந்தாங்கன்னா, அந்த உறுதியை அவர்களுக்கு கொடுத்தது என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய வாக்குறுதி தான், வேற எதுவுமே கிடையாது. மனதைரியம் தான், மனதைரியம், அந்த கொள்கை உறுதி, அந்த ஈமானிய தேட்டம், அதுதான் சஹாபாக்களை வெற்றி கொள்ள செய்தது. அல்லாஹ் வாக்குறுதி கொடுத்திருந்தான். திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லுகிறான், இந்த கூட்டம், இந்த காஃபிரான கூட்டம் தோற்கடிக்கப்படும். எப்ப இந்த பத்ர் போர்க்களம் நடக்கிறதுக்கு முன்னாடி அல்லாஹ் வாக்குறுதி தருகிறான், இந்த காஃபிரான கூட்டம் தோற்கடிக்கப்படும். புறமுதுகிட்டு இவர்கள் ஓடுவார்கள், நீங்கள் முன்னேறி அடிப்பீர்கள் என்று அல்லாஹ் ரபுல் ஆலமீன் ஒரு முன்னறிவிப்பை செய்கிறான். இந்த வசனங்கள் மீது சஹாபாக்களுக்கு இருந்த ஆழமான நம்பிக்கை. அதுபோல அல்லாஹ் 8வது அத்தியாயம் 8வது வசனத்தில் சொல்கிறான், போர்க்களம் நெருங்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் வாக்குறுதிகளை நிறைய கொடுக்கிறான். என்ன வாக்குறுதிகளை? நீங்க ஜெயிப்பீங்க, நீங்க தோக்க மாட்டீங்க என்று வசனங்களை அல்லாஹ் நிறைய இறக்கிறான். இப்ப சஹாபாக்களுக்கு விளங்கிருச்சு, ரெண்டு கூட்டம் இருக்கு. ஒன்னு வாகன கூட்டம், அபு சுஃபியானுடைய வாகன கூட்டம், இன்னொரு கூட்டம் குறைசிகளுடைய காபீர் கூட்டம். இப்ப அல்லாஹ் வாக்குறுதி கொடுக்கறான், இந்த ரெண்டு கூட்டத்துல கண்டிப்பா ஒண்ணு உங்களுக்கு உண்டு, நீங்க தோக்க மாட்டீங்க, இந்த ரெண்டு கூட்டத்தில் ஒன்றை நீங்கள் கண்டிப்பாக ஜெயிப்பீர்கள். அல்லாஹ் இப்படி என்ன செய்கிறான்? வாக்குறுதி தருகிறான். அன்னஹாலக்கும், ஒரு கூட்டத்தை நீங்கள் வெல்வீர்கள். சஹாபாக்கள் என்ன நினைச்சாங்க? ஒரு மனிதன் எப்படி யோசிப்பானோ அப்படி யோசிச்சாங்க. என்ன நினைச்சாங்க? எதுக்கு போய்கிட்டு நம்ம கம்மியான எண்ணிக்கையில் இருந்துகிட்டு 1000 பேரோட காஃபீரோட சண்டை போட்டுட்டு இருக்கணும்? இந்த ஆயுதங்கள் இல்லாம சண்டை போடாம நமக்கு கிடைக்கக்கூடிய சொத்துமெல்லாம் நிறைஞ்ச அந்த வாகன கூட்டம் இருக்குது, அபு சுஃபியானுடைய வாகன கூட்டம், அது நமக்கு கிடைச்சா நல்லா இருக்கும்னு ஆசைப்பட்டாங்க. ஆனா அல்லாஹ் என்ன நினைச்சான்? நான் நினைக்கிறத நீங்க செய்யணும், நான் உங்களுக்கு வெற்றியை தருவேன். கஷ்டப்படாம ஜெயிக்கணும்னு நினைக்க கூடாது. அல்லாஹ் மேல தவக்குலை வெளிப்படுத்தணும், கொஞ்சம் கஷ்டத்தை படணும், சிரமப்படணும், அதற்கு பிறகு என்னுடைய உதவி உண்டு, அல்லாஹ்வுடைய உதவி உண்டு என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த பத்ர் போர்க்களத்துல வெளிப்படுத்தினான். அப்ப அல்லாஹ் சொன்னா இந்த மாதிரி வசனத்தை இறக்குறான். அடுத்து பாருங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் இந்த முன்னறிவிப்புகள்ல தான் உறுதிப்படுத்துறாங்க. சொல்ல போனா இந்த முன்னறிவிப்புகள்லாம் இது அல்லாஹ்வுடைய வேதம் தான், இது அல்லாஹ்வுடைய வேதம் தான், அல்லாஹ்வுடைய வேதமாக இருந்தா மட்டும்தான் ஒரு போர்க்களம் நடக்கிறதுக்கு முன்னாடி வெற்றி கிடைக்கும்னு சொல்ல முடியும். அதுவும் இந்த 300 பேரை வச்சுக்கிட்டு, ஒரு 300 பேரை வச்சுக்கிட்டு 1000 பேரோட மோதும் போது இவ்வளவு பலவீனமான மக்களை வைத்துக் கொண்டு வெற்றி உண்டு, கண்டிப்பாக உண்டு, அவன் தோப்பா, நீங்க ஜெயிப்பீங்க என்று அல்லாஹ்வுடைய வார்த்தை ஒரு வசனம் சொல்லுகிறது என்றால் அது மனிதனுடைய சொல்லா இருக்குமா? அது படைச்ச ரப்பல் ஆலமீனுடைய சொல்லு. அந்த வசனம் பின்னாடி அப்படியே என்ன செய்யுது? மெய்யாகிறது. அதை அல்லாஹ் அதை நடைமுறைப்படுத்துறான், அல்லாஹ் அது செயல்படிவன் கொடுக்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் பத்ர் போர்க்களம் நடக்கிறதுக்கு முந்தைய நாள், ஒரு நாளைக்கு முன்னால் முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது 5120வது ஹதீஸ். ஒரு நாளைக்கு முன்பாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்ருக்கு முந்தைய நாள் எங்களுக்கு அந்த போர்க்களத்துக்கு எங்களை அழைத்து வந்து இந்த போர்க்கள் இந்த இடத்தில்தான் இன்னார் நாளைக்கு மரணிப்பார், இந்த இடத்தில்தான் இந்த காஃபிர் பேரை சொல்லி, ரசூலுல்லா இஸ்லாஸ் உத்துபா பேரை சொல்லி, சைபாவுடைய பேரை சொல்லி, குறைசிகளுடைய பெரிய பெரிய தலைவர்கள் மக்களுக்கு மத்தியில், இவங்க தான் அரபுகள், இவர்கள்தான் குறைசிகள் என்று பெயர் வாங்கியவர்கள் இருப்பார்களே, அந்த குறைசிகளுடைய பெயர்களை நபிசல்லாஸ் அவர்கள் சொல்லி, இந்த இடத்துல இவர் விழுவார், இந்த இடத்துல இவர் கொல்லப்படுவார், இந்த இடத்துல இவர் வீழ்த்தப்படுவார் என்று இடத்தை சொல்லி பெயரை சொல்லி நபி அவர்கள் சொல்கிறார்கள். அப்ப இதெல்லாம் தான் சஹாபாக்களுக்கு ஒரு உற்சாகத்தை ஏற்பட்டுச்சு. என்ன உற்சாகம்? ஈமானிய உற்சாகம். நபியுடைய சொல் இப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் போது அதை அவங்க ஆழமா நம்புனாங்க. உமர் அலியில் அவங்க சொல்றதை பார்க்கிறோம், அல்லாவின் மீது சத்தியமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அவர்கள் யார் யார பேரை சொன்னாங்களோ எல்லோரும் கொல்லப்பட்டார்கள். ஆனா அதுல மிக முக்கியம் என்ன தெரியுமா? மா அஹ்தாவுல் ஹுதூத் அல்லதி ஹத்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஒவ்வொரு ஆளுக்கு என்ன இடத்த சொன்னாங்களோ, பர்டிகுலரா உத்பாவுக்கு என்ன இடம், சைபாவுக்கு என்ன இடம், என்ன வலிதுக்கு என்ன இடம், அந்த இடத்துல அந்த ஆட்கள் விழுந்து கிடந்தாங்க. இதை நான் கண்கூடாக பார்த்தேன் என்று உமர் ரலியல்லாஹு அவங்க சொல்ற செய்தியை நம்ம பார்க்கிறோம். அப்ப இது போன்ற முன்னறிவிப்புகள், அல்லாஹ்வுடைய வார்த்தைகள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுடைய வார்த்தைகள் சஹாபாக்களை தயார்படுத்தியது. சஹாபாக்களும் அல்லாஹ் மேல ஆழமான நம்பிக்கை வச்சிருந்தாங்க. பார்க்கிறோம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்மையிலே இந்த பத்ர் போர்க்களம் என்பது பல்வேறு படிப்பினைகளை நமக்கு தருகிறது. அதுல மிக முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? துவா. அல்லாஹ்விடத்துல நம்ம துவா செய்யணும். இந்த துவாவுக்கு அல்லாஹ் வச்சிருக்க துவாங்கிறது நம்ம சொல்றோம்ல பிரார்த்தனைன்னு, ஆனா உண்மையிலே துவாவுக்குரிய மூல அர்த்தம் என்ன தெரியுமா? ஒரிஜினல் அர்த்தம் இபாதத், வணக்கம். அல்லாஹ் நம்மளை எல்லாம் எதுக்குங்க படைச்சா? அவனை வணங்குறதுக்கு தானே படைச்சா? அந்த இபாதத்துங்கிற வார்த்தையை எடுத்து தான் அல்லாஹ் துவாவை வச்சிருக்கிறான், பிரார்த்தனையை. அப்ப என்ன அத்துவாவு ஹுவல் இபாதா, பிரார்த்தனைதான் இபாதத்து. முஹுல் இபாதா, பிரார்த்தனைதான் இபாதத்திற்கு மூளை. எப்படி ஒரு மனிதனுடைய உடலுக்கெல்லாம் தலை மூளை பிரதானமாக இருக்கிறதோ, அது மாதிரி பிரார்த்தனைகளுக்கெல்லாம் பிரதானமானது முக்கியமானது இந்த துவா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஒரு மனிதன் அல்லாஹ்விடத்திலே தன்னுடைய இயலாமையை வெளிப்படுத்தி அல்லாஹ்விடத்திலே தனக்குள்ள நம்பிக்கையை பிரதிபலிக்கக்கூடிய இடம்தான் பிரார்த்தனை. அந்த பிரார்த்தனையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அவர்கள் இந்த போர்க்களத்தில் வெளிப்படுத்தினார்கள். சாதாரண துவா அல்ல. எப்படிப்பட்ட துவா என்று பாருங்கள், அகமதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அவர்கள் பக்கம் குதிரை வீரர் என்று பார்த்தால் ஒரே ஒரு ஆளு தான். போர்க்களம் பாருங்க, 1000 பேர், அந்த பக்கம் குதிரை நூத்துக்கணக்கில் இருக்குது, நூத்துக்கணக்கில் குதிரை வைத்திருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அவருடைய படையில குதிரை வீரர் எத்தனை பேர்? ஒரே ஒரு ஆளு. அவர் பேர் என்ன? முக்தாத் ரலியல்லாஹு அன்ஹு. இவங்க ஒரு ஆளு தான் இருக்கிறாங்க. இந்த நிலையில ரசூல் ஸல்லல்லாஹு அல்லாஹ்ட்ட கையேந்தினாங்க. எத்தனை பேர் இருந்தா என்ன? ரப்புல் ஆலமீன் என் கூட இருக்கிறான், படைச்சவன் என் கூட இருக்கிறான், அப்ப என்னால யாரு என்ன செய்ய முடியும்? இந்த நம்பிக்கை தான். நபி அவர்கள் சஹாபாக்கள்லாம் தூங்கிட்டாங்க, அல்லாஹ் அவங்களை உறங்க வச்சுட்டான். என்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அவர்கள் அன்றை இரவெல்லாம் உறங்காமல் எது வரைக்கும்? சுபுஹு வரைக்கும். ஒரு மரத்துக்கு அடியில் யுசல்லி வ யபுக்கி, அழுது கொண்டு நபி அவர்கள் தொழுது கொண்டே இருந்தார்கள். தொழுகையில அழுக. எவ்வளவு நேரம்? ஒரு மணி நேரம், ரெண்டு மணி நேரம் அல்ல, இரவு முழுக்க தொழுகை தான், இரவு முழுக்க அழுகை தான், சுபுகு வரைக்கும். அந்த அளவுக்கு ஒரு ஆழ்ந்த துவா. நமக்கு கடுமையான துன்பங்கள் துயரங்கள் ஏற்படும் போது இதுதான் நமக்கு வழி. என்ன செய்யணும்? தொழுகணும், அல்லாட்ட துவா செய்யணும், நம்ம அழுகணும், கண்ணீர் வடிக்கணும், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய கண்ணீரை துடைப்பான். ஆக இந்த அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்ட்ட கேட்டுக்கிட்டே இருந்தாங்க, பேசிக்கிட்டே இருந்தாங்க. சஹாபாக்கள்லாம் கூட ரெஸ்ட் எடுக்கிறாங்க, நபி அவர்கள் ரெஸ்ட் எடுக்கல. ஏன்னா அவங்களால இருக்க முடியல. முதோ முதோ சந்திக்கக்கூடிய போர் இன்னும் சஹி முஸ்லீம்லே தெளிவாக வருகிறது. நபி அவர்கள் எப்படி அல்லாஹ்ட்ட கேட்டாங்கன்னா, கிபிலாவை முன்னோக்கி தன்னுடைய இரு கரங்களையும் நன்கு உயர்த்தி, அல்லாஹும்ம இறைவா அன்ஜிஸ்லி மா வஅத்தனி, எனக்கு வாக்களித்ததை நீ நிறைவேற்று. அல்லாஹ் வாக்களிச்சுட்டான். ஏன் நபி அவர்கள் அதை கேட்கிறாங்க? அல்லாஹ் வாக்களிச்சான், அல்லாஹ் சொன்ன மாதிரி நம்ம நடக்காட்டினா அல்லாஹ் அதை நிறைவேற்றாம போயிருவான். அல்லாஹ் எப்ப வாக்களிப்பான்? அவன் சொன்னதை நம்ம செய்யும் போது அல்லாஹ் நமக்கு வாக்களித்து தருவான். அவன் சொன்னதுல நம்ம ஏதாவது தவறுகள் செஞ்சிட்டோம் சொன்னா அப்ப அல்லாஹ்வுடைய அந்த வாக்குறுதி இல்லாம போயிடும். நபி அவர்கள் அது மாதிரி எதுவும் வந்துடக்கூடாது, அல்லாவிடத்தில் கையேந்தினாங்க. இறைவா, நீ எனக்கு அளித்த வாக்குறுதியை நிறைவேற்று, ஆத்திமா வாழ்த்தனி எனக்கு அளித்த வாக்குறுதியை நீ கொடு, இந்த கூட்டம் நீ அளித்து விட்டால் இதற்கு பிறகு பூமியில் உன்னை யாரும் வணங்க முடியாது என்று நபி அவர்கள் தன்னுடைய கைகளை உயர்த்தி அல்லாவிடத்தில் பிரார்த்தனை செய்கிறார்கள். இந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி அவர்களுடைய மேனியில் இருந்த போர்வை கீழே விழுந்து விட்டது. அந்த சந்தர்ப்பத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆறுயிர் தோழர், மிக நெருக்கமான நண்பர் யாரு, அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த பிரார்த்தனையை பார்த்துவிட்டு கீழே விழுந்த அந்த போர்வை எடுத்து நபி அவருடைய மேனியிலே போட்டு பின்புறமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கட்டி அணைத்து, அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, போதும், உங்கள் இறைவனிடத்தில் நீங்கள் அதிகமாகவே நீங்கள் கேட்டு விட்டீர்கள், அவன் உங்களுக்கு அளித்த வாக்குறுதியை நிறைவேற்றுவான், கவலைப்படாதீர்கள் என்று அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆறுதல் சொன்னார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்பதான் திருமறை குர்ஆனுடைய ஒரு முக்கியமான ஒரு வசனத்தை அல்லாஹ் இறக்குகிறான். இத் தஸ்தகீசூன ரப்பக்கும், இப்படிதான் குர்ஆன் வசனம் இறங்குது. இத் தஸ்தகீசூன ரப்பக்கும், உங்கள் ரப்பிடம் நீங்கள் உதவி தேடினீர்கள். உங்கள் ரப்பிடம் நீங்கள் ஒரு ஆபத்து வரும்போது உதவி தேடுறதுதான் இஸ்திகாசாங்கிறது. இஸ்திகாசாங்கிறது என்னன்னா, ஒரு ஆபத்து வருகிறது, ஏற்பட போகிறது, அந்த நேரத்தில் யாழ்லா அப்படின்னு நம்ம கூப்பிடறோம் இல்லையா, இதுதான் இஸ்திகாசா. அல்லாஹ் சொல்கிறான், உங்கள் ரப்பிடம் நீங்கள் உதவி தேடினீர்கள், ஃபஸ்தஜாபலக்கும், அவன் உங்களுக்கு உதவி செய்தான். என அரபுல வந்து மீனிங் பாத்தீங்கன்னா ஒரே மீனிங் மாதிரி தான் இருக்கும். உதவி தேடுறது இஸ்தியானாலும் உதவி தேடுறதுதான், இஸ்திகாசானாலும் உதவி தேடுறதுதான். ஆனா நமக்கு பார்த்தா ஒரே அர்த்தம் மாதிரி தெரியும். ஒவ்வொன்றுக்கு மத்தியில் ஒரு வித்தியாசங்கள் இருக்கிறது, சில நுணுக்கமான வித்தியாசங்கள் இருக்கிறது. சும்மா உதவி தேடுறதும், ஒரு ஆபத்து வரும்போது அந்த ஆபத்தை முன்னிட்டு உதவி தேடுறதும் வேறுபாடு. அப்ப அவங்க உதவி கேட்கிறாங்க, அல்லாஹ் வசனத்தை இறக்குகிறான், உங்கள் ரப்பிடம் நீங்கள் உதவி தேடினீர்கள், ஃபஸ்தஜாபலக்கும், அவன் உங்களுடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டான். அன்னி முமித்துக்கும் பி அல்ஃபி மினல் மலாயிக்கத்தி முருதிஃபீன், ஆயிரம் மலக்குமார்களை கொண்டு நான் உங்களுக்கு உதவி செய்வேன். அல்லாஹ் என்ன சொன்னான், ஆயிரம் மலக்குமார்களை கொண்டு உங்களுக்கு உதவி செய்வேன். அந்த மலக்குமார்கள் சிலருக்கு பின்னால் சிலர் தொடர்ச்சியாக வருகை தருவார்கள். ஒமா ஜால, இதெல்லாம் போர்க்கள் நடக்கவே இல்லை. அல்ல அப்ப இருக்கிற அந்த வசனத்தை, ஏ ஒமா ஜாலஹுல்லாஹு இல்லா புஷ்ரா, இதை அல்லாஹ் உங்களுக்கு ஒரு சுப செய்தியாக ஆக்குகிறான். வலி தத்ம இன்னி பிஹி குலூபுக்கும், உங்களுடைய உள்ளங்கள் இதன் மூலம் அமைதியுற வேண்டும். சஹாபாக்களுடைய உள்ளங்கள், ஏன்னா மனிதர்கள் தானே, மனிதர்கள் தானே, ஒரு கவலை பயம் திடுக்கம் நடுக்கம் நபி அவர்களுக்கே இருந்தது அல்லவா. அப்ப இந்த வார்த்தைகள் அல்லாஹ்வுடைய சொற்கள் தான் சஹாபாக்களுடைய கவலைகளை எல்லாம் போக்கி அவர்களை தெம்பூட்டி அவர்களை உற்சாகப்படுத்தி களமிறங்க வைத்தது. உங்களுடைய உள்ளங்கள் நிம்மதியுற வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் இந்த மாதிரி ஒரு சுப செய்தியை சொன்னான். சஹாபாக்கள் போர்க்களத்துக்கு தயாரானாங்க. முழுக்க முழுக்க என்ன அல்லாவுடைய வசனத்து மேல நம்பிக்கை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனக்கு பின்னாடி இருக்கிறாங்க, அவங்க அல்லாவுடைய தூதர் என்பது மேல உள்ள நம்பிக்கை. இது போக அல்லாஹ் ரபுல் ஆலமீன் இன்னும் சில ஏற்பாடுகளையும் செய்கிறான், இன்னும் சில ஏற்பாடுகளை செய்கிறான். அதாவது ஒரு மனிதரை மன ரீதியில எப்படி அவர் தயார்படுத்துறது, இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது திருமறை குர்ஆன் தாங்க அறிவு. திருமறை குர்ஆன் இருக்குது இல்லையா, அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வசனங்கள் ஒவ்வொரு விஷயங்கள் இதை பார்த்தோம் சொன்னா இதுவே எல்லா விஷயத்தை பத்தி பேசும். உலகத்துடைய எல்லா கல்வியும் திருமறை குர்ஆன்ல இருக்கிறது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, எல்லா இல்மும் மார்க்க கல்வி மட்டும் இல்ல, நம்ம மார்க்க கல்வி, நம்ம என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது, நமக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க என்ன பண்ணாங்க என்ன செஞ்சாங்க, அப்புறம் மருத்துவத்துக்கு எப்படி, மருத்துவத்துக்கு என்ன அடிப்படை, எல்லா விஷயங்களும் திருமறை குர்ஆன்ல இருக்குது. ஆனால் அவரவர்களுடைய அறிவுக்கு தகுந்தவாறு திருமறை குர்ஆனை அவர்கள் புரிந்து கொள்வார்கள். அது நம்முடைய அறிவுல உள்ள குறைபாடு, அதுதான் விஷயம். இப்ப இந்த பாருங்க, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு மனிதனை எப்படி தயார்படுத்தணுமோ அதுக்குரிய அடிப்படைகளை எல்லாம் சஹாபாக்கள் விஷயத்தில் அல்லாஹ் செய்கிறான். எட்டாவது அத்தியாயம் பதினோராவது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், இந்த போர்க்களத்துக்கு முன்பாக சஹாபாக்களுக்கு அல்லாஹ் செஞ்ச அற்புதம், இது வஷீக்குமுன் நுஆஸ அமனத்த மின்ஹு, தன்னிடமிருந்து உள்ள ஒரு அமைதியாக அல்லாஹ் உங்களுக்கு மத்தியிலே தூக்கத்தை பரவ செய்தான். அல்லாஹ் உங்களை தூங்க வச்சான். என்ன தூங்கம், தூக்கம், சிறு தூக்கம். சஹாபாக்களுக்கு மத்தியில் அல்லாஹ் ஒரு தூக்கத்தை ஏற்படுத்தி விடுறான். இந்த நேரத்தில் மனுஷனுக்கு தூக்கம் வருமா? மதம் நாளைக்கு நம்மளை சாவடிக்க போறாங்க, என்ன நம்முடைய நிலைமை என்ன ஆகும்? நமக்கு மனைவி இருக்குது, புள்ள இருக்குது, நம்ம செத்து போயிட்டோம்னா நம்ம பிள்ளை யார் பாப்பா, மனைவி யார் பாப்பா? இந்த டென்ஷன்ல நிறைய பேர் செத்து போயிருவான், அதான் நடக்கும். ஆனா அல்லாஹ்வுடைய ஏற்பாடை பாருங்க, சஹாபாக்கள் அல்லாஹ் தூங்க வைக்கிறான். ஏன்? அந்த ஈமான் அல்லாஹ் இருக்கிறான், அவ்வளவு முடிஞ்சு போச்சு. எவ்வளவு பெரிய கஷ்டத்துல கூட எந்த ஒரு பதட்டமும் ஒரு மூமினுக்கு ஏற்படாது, ஆழமான ஈமான் உள்ள மூமினுக்கு. அப்ப சஹாபாக்கள் அல்லாஹ் உறங்க வைக்கிறான், ஒரு தூக்கம். உண்மையிலே தூக்கம் வந்து மனிதனுக்கு தேவை, பல்வேறு கட்டங்கள்ல மன அமைதியை ஏற்படுத்தும். பதட்டமான சூழ்நிலையில் ஒரு மனுஷன் தூங்கினானா அவனுக்கு நிதானத்தை ஏற்படுத்தும். சில பேர் பாருங்க அதிகமா தூங்காம இருப்பாங்க, கடைசியில் பார்த்தா பைத்தியத்தில் கொண்டு போய் விட்டுரும். தூங்காம இருக்கிறது அவங்களுக்கு எங்க கொண்டு போய் விடும்? பைத்தியத்தில் கொண்டு போய் விட்டுரும். சில பேருக்கு டாக்டர் என்ன செய்வாங்கன்னா தூக்க மாத்திரையை கொடுத்து தூங்குமா, நீ தூங்காட்டினா டேஞ்சர், தூங்கு, அதிகமா தூங்கு, அவங்கவுங்க உடம்புக்கு தகுந்தவாறு. அப்ப தூக்கம் என்பது ஒரு மனிதனை மனசளவுல தயார்படுத்தக்கூடியது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த விஷயத்தை இங்க சொல்றான் பாருங்க, ஒரு சயின்டிபிக்கலான ஒரு விஷயத்தை கூட அல்லாஹ் இங்கே அதை சொல்லி காட்டுகிறான். அமனத்த மின்ஹு, இந்த தூக்கம் எதுக்குன்னா உங்களுக்கு அமைதியை ஏற்படுத்துவதற்காக. வயுனஸ்ஸிலு அலைக்கும் மின சமாய் மா அன், அதோடு அல்லாஹ் இன்னொரு ஏற்பாட்டை செய்கிறான். அந்த இரவுல சஹாபாக்களுக்கு மழையையும் அல்லாஹ் ஏற்படுத்துகிறான். ஏன்னா அவங்க வெயில் அலைஞ்சு வந்திருப்பாங்க, ஏன்னா உடம்புல சூடு வெக்க ஒரு வறட்சி இதெல்லாம் இருக்கக்கூடாது, செழிப்பா இருக்கணும். மழை பொழிஞ்சா எப்படி, மழை பொழிந்தால் எப்படி பூமி செழிப்பா இருக்கோ அது மாதிரி நம்மளும் செழிப்பா இருப்போம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு மத்தியில் அந்த மழை காத்தெல்லாம் வரும்போது ஒரு மனசுல ஒரு மகிழ்ச்சி ஏற்படுதா இல்லையா? அந்த மலை வாடை அந்த குளிர் அடிக்கும் போது ஒரு வகையான சந்தோஷம், ஒரு ஆறுதல் நம்முடைய மனசுல ஏற்படுதா இல்லையா? இந்த மாதிரி அல்லாஹ் என்ன செய்கிறான், மலை, அதனாலதான் ரஹமத், மலைக்கு பேர் என்ன, அல்லாஹ் ரஹமத் என்று சொல்கிறான். அந்த மலையை அந்த நேரத்தில், எந்த நேரத்தில் அவங்களுக்கு ரஹமத் தேவையோ அந்த நேரத்தில் அல்லாஹ் ஏற்படுத்தி விடுகிறான். வலி அர்பித்தா அலா குலூபிக்கும், இதெல்லாம் எதுக்குன்னா உங்களுடைய உள்ளங்களை ஒன்றிணைப்பதற்கு. வயு சப்பி தபிஹில் அக்கதாம், உங்களுடைய பாதங்களை வலுப்படுத்துவதற்கு அல்லாஹ் இந்த ஏற்பாட்டை செய்கிறான். இது ஒரு அல்லாஹ் செய்யக்கூடிய ஒரு அற்புதம். இன்னொரு அற்புதம் அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்கிறான், 8வது அத்தியாயம் 41வது வசனம். உண்மையில் இது மிகப்பெரிய அற்புதம் பாருங்க. இது யுரீகஹுமுல்லாஹு ஃபி மனாமிக்க கலீலா, நபியே உன்னுடைய கனவில் அவர்களை அல்லாஹ் குறைவாக காட்டினான். அல்லாஹ் காட்டுறான், அல்லாஹ் எப்படி காட்டுறான், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கனவுல குறைவாக காட்டுறான். ஏன் அல்லாஹ் அந்த எண்ணத்தை ஏற்படுத்துறான், எதிரிகளை கண்டு பயப்படாதீங்க, என்ன எதிரி நமக்கு முடியுமா முடியாதா அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு வராம, நமக்கு முடியும், நமக்கு சாத்தியம் இப்படிங்கிற எண்ணத்தை அல்லாஹ் ஏற்படுத்துறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவுல அல்லாஹ் காட்டுறான், எதிரிகளுடைய எண்ணிக்கை குறைவாக இருக்கிறது. அல்லாஹ் இப்படி காட்டுகிறான். வலவு அராக்கஹும் கசீரன், அவன் உங்களுக்கு அந்த எண்ணிக்கையை அதிகமாக காட்டியிருந்தால், ல ஃபஷில்தும், நீங்கள் சோர்வடைந்திருப்பீர்கள், வல தனாஸ்அதும் ஃபில் அம்ரு, இந்த விஷயத்தில் நீங்கள் பிணங்கி கொண்டிருப்பீர்கள். அப்ப அல்லாஹ்வுடைய இந்த ஏற்பாடு எண்ணிக்கை அதிகமா இருந்தும் உண்மை அதிகமா தான் இருக்குது, ஆனா அல்லாஹ் எப்படி காட்டுறான், அதை குறைச்சு காட்டுறான். அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், போர்க்களத்தில் கடைசி இப்படி முன்னாடி அல்லாஹ் இப்படி காட்டுறான், ஒரு தெம்பு ஏற்படுகிறது சஹாபாக்களுக்கு, நபி அவர்களுக்கு ஏற்படுகிறது, பெருசா ஒண்ணு இல்லையே, பார்த்தா எண்ணிக்கை கம்மியா தானே இருக்கு, நம்ம ஜெயிச்சிடலாம் அடிச்சிடலாம் இப்படிங்கிற ஒரு உத்வேகம் நபி அவர்களுடைய மனதிலையும் சஹாபாக்களுடைய மனதிலையும் ஏற்படுது. இது எப்படி ஏற்படும், யார் ஏற்படுத்துவா? அல்லாஹ் ஏற்படுத்துறான். இந்த நேரத்தில் இப்படி வருமா ஒரு மனுஷனுக்கு? இந்த நேரத்தில் இன்னும் பயம் அதிகமாகும், 1000 பேரை கண்டா 2000 பேர் மனுஷன் நினைப்பான் இல்லையா? அந்த மாதிரி ஒரு நேரத்தில் 1000 பேரை போய்கிட்டு கம்மியாக நினைக்கின்ற அளவுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களை தயார்படுத்துகிறான். அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், மறுபடியும் அல்லாஹ் காட்டுறான், எப்படி காட்டுறான், ரெண்டு நேரத்தில் அல்லாஹ் காட்டுறான், ஒன்னு முன்னாடி, அப்புறம் இது லகைத்தும், நீங்கள் போர்க்களத்தில் சஹாபாக்கள் இருக்கும்போது எதிரிகளை சந்திக்கக்கூடிய நேரத்தில் மறுபடியும் அல்லாஹ் காட்டுகிறான், இது லகைத்தும், நீங்கள் எதிரிகளை சந்திக்கும் போது, ஃபி அயுனிக்கும் கலீலா, உங்கள் கண்களுக்கு காஃபீர்களை அல்லாஹ் குறைவாகவும், வயு கல்லிலுக்கும் ஃபி அயுனிஹும், காஃபீர்களுடைய கண்களுக்கு உங்களை குறைவாகவும் அல்லாஹ் காட்டினான். ரெண்டு ஒண்ணுதான், காஃபீர்களுடைய கண்களுக்கு சஹாபாக்கள் அல்லாஹ் எப்படி காட்டுறான், கம்மியா காட்டுறான், அவங்க இருக்கிறதே கம்மி தான், அதையும் அல்லாஹ் குறைச்சு காட்டுறான். என ரசூல் சஹாபாக்களுடைய கண்களுக்கு காஃபீர்கள் அல்லாஹ் எப்படி காட்டுறான், குறைவா தான் காட்டுறான். அப்ப ரெண்டு இடத்துல அல்லாஹ் ஒரு காரியத்தை தான் செய்யறான், ஆனா இங்க ஏற்படுற ரிசல்ட் வேற, அங்க ஏற்படுற ரிசல்ட் வேற. இங்க காஃபீர்களுக்கு மத்தியில் ஏற்படுற ரிசல்ட் என்ன? இதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லப்பா, இவங்க எல்லாம் நம்ம கூட சண்டைக்கு வராங்க, இன்னைக்குப்பா என்ன நடக்க போதும் பாருங்க அப்படின்ட்டு இவங்களை எதிர்கொள்றது பெரிய விஷயம் இல்ல, இதுக்கு போய் நம்ம ரிஸ்க் எடுக்க வேண்டியது இல்ல என்று அவர்கள் போருக்கு தயாராகாமல் அசட்டையானார்கள். அல்ல இப்படி காட்டினதுனால காஃபீர்கள்ட்ட என்ன ரிசல்ட் ஏற்பட்டுச்சு, நமக்கு இவங்களை சமாளிக்கிறது பெரிய விஷயம் இல்ல என்று அவர்கள் அசட்டையானார்கள், தயாரிக்காம விட்டுட்டாங்க, தயாராகாம விட்டுட்டாங்க, பெருசா ஒண்ணு கண்டுக்கறல. ஆனா சஹாபாக்களுடைய கண்களுக்கு அல்லாஹ் காஃபீர்களுடைய எண்ணிக்கை கம்மியா காட்டுறான். சஹாபாக்கள் எப்படி நினைச்சுக்கிட்டாங்க, சரி நம்ம என்னமோ பயந்துகிட்டு இருந்தோம், எண்ணிக்கை கம்மியா தான் இருக்கிறாங்க, விட்டு வளாசிர வேண்டியதுதான். இப்படி அவங்க என்ன செய்யறாங்க, அவங்களுக்கு இன்னும் உறுதி அதிகமாச்சு, அவங்களுக்கு பலகீன ஏற்பட இன்னும் உறுதி அதிகமாச்சு. ஏன்னா நல்ல சிந்தனை உள்ளவர்கள் என்ன செய்ய மாட்டாங்க, தனக்கு ஒரு ஈஸியான ஒரு வழி வரும்போது அதை தன்னுடைய முயற்சியை குறைச்சிக்கிற மாட்டாங்க, அதை இன்னும் துரிதப்படுத்திக்கிடுவாங்க. ஆனா கொஞ்சம் பலகீனமானவங்க என்ன செய்வாங்கன்னா, சோம்பேறித்தனம் உள்ளவங்க, அதுவும் குறிப்பா இந்த ஈமான் இல்லாம இந்த துனியாவை மட்டும் நம்பி இருக்கிறவங்க, பெரிய விஷயம் இல்ல நம்ம இதுக்கு போட்டு ரிஸ்க் எடுக்கணும் என்று உலக கணக்கின் அடிப்படையில் அவங்க நடக்கக்கூடியவங்க. அப்ப இந்த மாதிரி நேரத்தில் தான் அவர்கள் போருக்கு தயாராகாம விடுறாங்க. அதுக்கப்புறம் போர் துவங்குகிறது, முஸ்லிம்கள் அந்த பக்கம் இருக்கிறாங்க, காஃபீர்கள் இந்த எதிரணியில் நிற்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முத முத யாரை இறக்கி விடுறாங்க, அன்சாரிகளை இறக்கி விடுறாங்க. ஆறு அன்சாரிகள் போர்க்களத்தில் இறக்கி விடுறாங்க, அன்சாரிகள் போறாங்க. இவங்க தான் முத முத போர்க்களத்தை பார்க்காதவங்க, குறைசிகளாவது அங்க இங்கேயும் சண்டை போட்டவங்க, அன்சாரிகள் முழுக்க முழுக்க விவசாயம் பண்ணியே பழக்கப்பட்டவங்க, அவங்க வாழை தூக்குனது கிடையாது. நபியர்கள் அவங்களை இறக்கி விடுறாங்க, ஏன்னா பழக்கிட்டாங்க, களத்தில் குதிச்சு விடுறாங்க. இந்த போர்க்களத்தை முன்னாடி காஃபீர்களுடைய படையில ஒரு ஆள் சுத்திக்கிட்டு இருக்கிறார், அவர் பேர் என்ன, உத்துபா. உத்துபா அவர் சுத்திக்கிட்டு இருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் அங்க இங்கே இந்த சிவப்பு ஒட்டகத்தில் சுத்திட்டு இருக்கிறா பாருங்கிறாங்க ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை சொல்லி. பார்த்தா இந்த உத்துபா, உத்துபா கொஞ்சம் விவரமான ஆளு. அவர் பார்த்து தன்னுடைய சமுதாய மக்களுக்கு சொல்றாரு, நம்ம இப்ப போருக்கு போறது நல்லது கிடையாது. அவருக்கு தெரிஞ்சிருச்சு வந்திருக்கவங்களாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்திருக்கிறாங்க, நம்ம பக்கம் அந்த அளவுக்கு இல்ல, எல்லாம் திங்கிற கூட்டமா வந்திருக்குது. இந்த நேரத்தில் இந்த ஏன்னா ஒரே ஒட்டகத்தரத்தை திண்டா என்ன, போர்க்களத்தில் வந்துகிட்டு ஒரே சாப்பாடு தான், போர்க்களத்துக்கு தயாரான மாதிரி இல்ல. அப்ப இவங்களை வச்சுக்கிட்டு நம்ம இவங்களோட மோத முடியாது, அவருக்கு விளங்கிடுச்சு. அதனால வந்த வழியில் நம்ம போறதுதான் நல்லது. அந்த கூட்டத்தை பார்த்தா எப்படி இருக்கிறாங்க, கௌமன் முஸ்தமி தீன, அவங்களா மரணிக்க தேடக்கூடியவங்களா இருக்கிறாங்க. நம்ம வந்து மௌத்தா போகக்கூடாதுன்னு நினைக்கிறோம், அவர் சொல்றாரு நாமளா சாவக்கூடாதுன்னு நினைக்கிறோம், ஆனா எதிரணியில வந்திருக்கக்கூடியவர்கள் தான் மௌத்த ஆகணும்னு நினைக்கிறாங்க. இதுல செத்தா நமக்கு நல்லது, நமக்கு வெற்றின்னு நினைக்கிறாங்க. அப்ப அவங்களோட போய் மோதுற நமக்கு நல்லது இல்ல, சிறந்தது என்னன்னா பசாம போறதுதான். ஆனாலும் கீழே விழுந்தாலும் மீசையில் என்ன செய்யக்கூடாது, மண்ணு ஒட்டக்கூடாது. அதுக்காக என்ன செய்யறாரு, பெசாம ஏன் மேல பழிய போட்டுருங்க, ஏன் தலையில போட்டுருங்க. என்ன உத்துபா வந்து போர்க்களத்துக்கு வேண்டாம்னு சொல்லி அவர் கோழை ஆயிட்டாரு, அதனாலதான் நாங்க வந்து அப்படி திரும்பி போயிட்டோம்னு சொல்லி பழியை ஏன் மேல தூக்கி போட்டுருங்க, ஆனா உங்களுக்கு தெரியும் நான் கோழை இல்லைன்னு சொல்லி இப்படி சொல்லி அவர் உண்மையை சொல்றாரு. அந்த உத்துபா என்ன செய்யறாரு, உண்மையை சொல்றாரு குறைசியலுக்கு. ஆனா அந்த அபூஜகல் இருக்கிறானே அவன் கேட்டபார் இல்ல, அவங்க பேர் என்ன, அபூஜகல், முட்டாளுடைய தந்தை, மூளையே வேலை செய்யாது. அப்ப அவன் என்ன பண்றான், இந்த வார்த்தையை வேற யாராவது சொல்லியிருந்தா கொன்றுப்பேன், உனக்கு போருக்கு வர பயம், தொடனடுங்கியா இருக்கிற நீ போருக்கு வர பயப்படுற நீ அப்படின்னு சொல்லி நீ மிகப்பெரிய கோலம் சொல்லி ஏசுறார். உடனே அவருக்கு ரோசம் வந்துருச்சு, என்னைய பார்த்தா நீ கோலம் சொன்ன, நான் இப்ப களத்துல குதிக்கிறேன் பாருன்னு சொல்லி பேசாம சொல்லி போயிருக்கலாம், களத்துல குதிக்கிறே பாருன்னு சொல்லி இந்த உத்துபா இறங்க, அவர் மட்டும் இறங்கல, ஏன்னா இப்ப குடும்ப பிரச்சனையே அந்த ரோச பிரச்சனை வந்துருச்சு, எங்களை பார்த்தா நீ கோலன்னு சொல்றன்னு சொல்லி உத்துபா இறங்குறாரு. உத்துபாவுடைய சகோதரன் ஷைபா, உத்துபத்து பனு ரபியா, ஷைபத்து பனு ரபியா, ரெண்டு பேரும் சகோதரர்கள். இது போக உத்துபாவுடைய மகன் யாரு, வலீது, வலீது பனு உத்துபா. அப்போ வாப்பா மகன் சகோதரன் இந்த மூணு பேர் இந்த ரோசத்துலதான் இறங்கினாங்க, எங்க குடும்பத்தை பார்த்து கோலன்னு சொல்லிட்டியான்னு சொல்லி மூணு பேர் இறங்குறாங்க. அந்த பக்கம் ஆறு அன்சாரிகள் இறங்குறாங்க, அந்த ஆறு அன்சாரிகளை பார்த்து இந்த மூணு பேரும், நீங்களா யாரு, நாங்களா அன்சாரிகள், உங்களோட நாங்க சண்டைக்கு வரல, நீங்க எங்களுக்கு தேவையே இல்லை, உங்களோட நாங்க எங்களுக்கு சண்டைக்கு வரணும், அப்துல் முத்தலீபு எங்க குடும்பத்தை சார்ந்த எங்களுடைய சிறியவாப்பா பெரியவாப்பா மகன்கள் அங்க இருக்கிறாங்க, அவங்களை கூப்பிடுங்க, அவங்களுக்கு எனக்கு தான் விவகாரம், அவங்களை கூப்பிடுங்க அப்படின்ட்டு இவங்க கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்ப இந்த உத்துபா ஷைபா வலீத் இவங்களுடைய ரத்த பந்த உறவு அந்த பக்கம் யாரு, கும்யா ஹம்சா, ஹம்சாவை எந்திரிங்க, கும்யா அலி, அலியை எந்திரிங்க, உபைதாவை எந்திரிங்க, இந்த மூணு பேரையும் முஹாஜிர்கள் குறைசிகள் முஸ்லீம்கள் சார்பில் இறக்கி விடுறாங்க. போர் வந்து முதல் இப்படிதான் ஆரம்பிக்குது, எடுத்தோன்னே எல்லாரும் போய் சண்டை போடுறது இல்ல, இந்த பக்கம் மூணு பேர், இந்த பக்கம் மூணு பேர், இப்படி வர்றாங்க. அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு உத்பாவை வீழ்த்துகிறார்கள், அலி ரலியல்லாஹு அவர்கள் ஷைபாவை வீழ்த்தி விட்டார்கள். ஆனால் வலீத் உபைதா ரலியல்லாஹு, உபைதா ரலியல்லாஹு அன்ஹு, இந்த ரெண்டு பேரும் என்ன செய்யறாங்க, மாறி மாறி வெட்டிக்கிறாங்க. வெட்டிய உபைதா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை சஹாபாக்கள் தூக்கிட்டு வந்துட்டாங்க. இது நடக்கிறது. இதற்கு பிறகுதான் என்ன செய்யுதுன்னா போர் துவங்குகிறது. இதுல நம்ம யோசிக்கணும், ரத்த பந்த உறவுக்கு சஹாபாக்கள் கொடுத்த அந்தஸ்து என்ன, அல்லாவோட மோதிரணி, ரசூலோட மோதிர. நேத்து வரைக்கும் அந்த அன்சாரிகளுக்கு முஹாஜிர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்னா யாருன்னு தெரியாது. ஆனா எப்ப ஈமான் கொண்டுட்டாங்களோ அதற்கு பிறகு அவங்களுடைய ஈமானிய உறுதியை பாருங்க. அல்லாஹ் ரசூலோட போர் செய்யறதுக்கு நீ வந்தாலும், நீ என்னுடைய ரத்த பந்த உறவாக இருந்தாலும், என்னுடைய பெரிய தந்தை சிறிய தந்தை மகனாக இருந்தாலும், நீ எனக்கு பெரியவன் கிடையாது, வா வந்து பாரு என்றுதான் அவங்க என்ன செஞ்சாங்க, போர்க்களத்தில் நின்றாங்க. இதுதான் என்னது, ஈமானிய உறுதி. தன்னுடைய கையாலே வெட்டி வீழ்த்தினார்கள். காரணம் என்ன, அல்லாஹ் மேல உள்ள அந்த நம்பிக்கை தான். நபி அவர்கள் இந்த போர்க்களத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திட்டங்களும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான திட்டங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களிடத்தில் அம்பெறியக்கூடிய வீரர்கள் இருந்தார்கள், ஆனா பெரிய குதிரைப்பட வீரர்கள் இதெல்லாம் இல்லை. நபி அவர்கள் அதை வாய்ப்பாக பயன்படுத்திக் கொண்டார்கள். சஹாபாக்களிடம் சொன்னார்கள், புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது 3985வது ஹதீஸ், பத்ர் போர்க்களத்தன்று நபி ஸல்லல்லாஹு அவர்கள் கூறினார்கள், இது அக்ஸபுக்கும், உங்களை அவர்கள் சூழ்ந்து கொண்டால், உங்களுக்கு பக்கத்தில் காஃபிர்கள் வரக்கூடிய நேரத்தில், ஃபர்முஹும், இந்த அம்பால் அவர்களை நீங்கள் தாக்குங்கள், நபி ஸல்லல்லாஹு அவர்கள் உத்தரவிடுகிறார்கள். சஹாபாக்கள் அதே மாதிரி என்ன செய்யறாங்க, அவர்கள் கூட்டமாக வரும்போது பக்கத்தில் நெருங்கும் போது அம்பை அவர்கள் தொடுக்கிறார்கள் என்பதை நம்ம பார்க்கிறோம். பிறகு இந்த போர் எப்படி அது மூழ்கிறது, போர் உச்சகட்டத்தை அடைகிறது என்று பார்த்தால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சஹி முஸ்லிமிலே 3520வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபி அவர்கள் சொன்னார்கள், எனக்கு என்னை முந்திக் கொண்டு நீங்கள் யாரும் போர்க்களத்தில் நிற்க வேண்டாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் முதலா நிற்கிறாங்க. எப்படி, யார் தலைவரா இருக்கிறாங்களோ அவங்க தான் முதல் ஆளா இருக்கணும். என்ன, நல்ல விஷயம் வந்தா முன்னாடி நிக்கிறது, கொஞ்சம் சிரமமான விஷயங்கள் வந்தா பின்னாடி ஓடுறது, இது வந்து தலைவர்களுக்குரிய தகுதி கிடையாது. நபி அவர்கள் சொல்றாங்க, என்னை முந்திக் கொண்டு நீங்கள் யாரும் போர்க்களத்துக்கு போக வேண்டாம் என்று சொல்லிவிட்டு, எல்லா சஹாபாக்களையும் நேருக்கு நேராக காஃபிரோட மோதக்கூடிய அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தையை பாருங்கள். அதுதான் நம்ம கவனிக்க வேண்டியது. இந்த வார்த்தைகள் தான் சஹாபாக்களை உருவாக்கியது, அவர்களை அவ்வளவு பெரிய படை எதிர்கொள்ள செய்தது. என்ன வார்த்தை, எதிரிகளை தாக்குங்கள், தோர் தொடுங்கள், இதெல்லாம் கிடையாது. என்ன வார்த்தை தெரியுமா, கூமூ இலா ஜன்னத்தின் அரலுஹ சமாவாத்து வல் ஆரல், வானம் பூமி அளவுக்கு விசாலமான சொர்க்கத்தை நோக்கி எழுந்து நில்லுங்கள், செல்லுங்கள், விரையுங்கள். இதுதான் நபி அவர்களுடைய சொல். அப்ப அந்த ஈமான சொர்க்கத்தை ஞாபகம் முற்றாங்க. என்னது சொர்க்கம், அந்த சொர்க்கம் எப்படிப்பட்ட சொர்க்கம், வானம் பூமி அளவுக்கு விசாலமான சொர்க்கம், இந்த துன்யா நமக்கு பெருசல்ல, அந்த சொர்க்கத்தை நோக்கி விரையுங்கள் என்று நபி அவர்கள் சொல்கிறார்கள். அந்த நேரத்திலேதான் உமைர் இப்னு ஹமாம் ரலியல்லா, உமைர் இப்னு ஹமாம் ரலியல்லாஹு அவர்கள் பஹின் பஹின், ஆஹா ஆஹா என்று ஒரு வார்த்தை சொன்னார்கள். நபி அவர்கள் என்ன என்ன சொல்கிறீர்கள், அல்லாஹ்வின் தூதரே, சொர்க்கம் வானம் பூமி அளவுக்கு விசாலமானதா? ஆமா, வானம் பூமி அளவுக்கு விசாலமானது. அந்த சொர்க்கத்தின் மீது உள்ள ஆர்வத்தால் தான் அல்லாஹ்வின் தூதரே நான் ஆச்சரியப்பட்டேன். நபி அவர்கள் சொன்னார்கள், ஃப இன்னக மின் அஹ்லிஹா, அந்த சொர்க்கவாசியில நீனும் ஒரு ஆள். நபி அவர்கள் சொன்னார்கள், சொன்னோன்னு அவர் பசியில சாப்பிட்டுட்டு இருந்தவர், பசியில பேரித்தம்பளங்களை சாப்பிட்டுக் கொண்டிருந்த அந்த சஹாபி பிறகு என்ன செய்கிறார், அந்த கனிகளை எல்லாம் தூக்கி எறிகிறார். தூக்கி எறிந்து விட்டு சொல்கிறார், இனிமேயும் நான் சாப்பிட்றதுக்கு டைம் எடுத்தால், பேரச்சம்பளம் சாப்பிட்றது எவ்வளவு நேரம் ஆக போகுது, நம்மள மாதிரி கப்சால அந்த இடத்துல உட்காந்து சாப்பிட முடியாது, என்ன பேரச்சம்பளம் தான், அது ஒரு சில நிமிடங்கள் அவ்வளவுதான். சஹாபாக்கள் அதை கூட பாருங்க, இனி இதற்கு பிறகும் நான் இந்த பேரித்தங்கனிகளை சாப்பிடுவதற்கு டயத்தை எடுப்பேனே, ஆனால் அது என்னை பொறுத்தவரை அது மிக நீண்டமான ஒரு நேரம், வேண்டாம் என்று தூக்கி எறிந்து விட்டு, சும்மா காத்தலகும் ஹத்தா குத்தில, கொல்லப்படுகின்ற வரை அவர் போர் செய்தார். என்று நம்ம ஹதீஸ்ல பாக்குறோம், சஹி முஸ்லிம்ல பாக்குறோம். அப்ப அந்த சஹாபியுடைய லட்சியம் என்ன பாருங்க, நபி அவர்கள் ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க. என்ன வார்த்தை? ஃபைன்னக மின் அஹ்லிஹா, நீ சொர்க்கவாசிகள்ல ஒருவர் தான். சொன்னோட அவர் விரைந்து விட்டார். அந்த சஹாபியுடைய பேர் என்ன? உமைர், உமைர் பின் ஹுமாம். உமைர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு பேர் வைக்கணும்ல, அதே பேர் தான் உமைர் ரலியல்லாஹு அன்ஹு. அப்ப இது மாதிரியான ஒரு விஷயம் அங்கே நடக்கிறது. அது மாதிரி எல்லாம் ஈமானை பிரதிபலிக்கக்கூடிய நிகழ்வுகள். பத்ருடைய ஒவ்வொரு நிகழ்வுகளும் நமக்கு ஈமானை, ஆழமான நம்பிக்கையை, தியாகத்தை உணர்த்தக்கூடிய நிகழ்வுகள். புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது 3141 செய்தி. அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், பத்ர் போர்க்களத்தில் எங்களை நபி அவர்கள் அணியில் நிற்க வைத்தார்கள். அணியாக சஃபுல நிக்க வச்சாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவனிக்கிறாங்க, எப்படி எதிரிகளை நம்ம தாக்குறதா இருந்தா எப்படி நிக்கணும், எல்லாம் நபி அவர்களுடைய திட்டம். கரெக்டா நிக்க வைக்கிறாங்க அணியில. அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு பெரிய ஆளு. இவங்க சஃபுல நிக்கிறாங்க, வலதுபுறம் இடதுபுறம் வந்து நிக்கிறவங்க பாத்தீங்கன்னா இந்த 14 வயசு 15 வயசு சிறுவர்கள். யாரு? முஆத் இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு, முஆத் இப்னு அஃப்ரா. இந்த ரெண்டு சிறுவர்கள் நபி அவர்களுக்கு வலதுபுறத்து, யார் பக்கத்தில்? அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு உங்களுக்கு வலதுபுறத்து இடதுபுறத்து நிக்கிறாங்க. இவங்க பாக்குறாங்க, என்னடா இப்படிப்பட்ட ஒரு போர்க்களத்துல இந்த இடத்துல வந்து நிக்கிறோமே, என்ன ஒரு பெரிய ஆளுக்கு பக்கத்துல நின்றாவது நல்லா இருக்கும், நம்ம இந்த ரெண்டு சின்ன பிள்ளைகளுக்கு மத்தியில நம்ம நிக்கிறோமேனு சொல்லி அதை ஒரு விஷயமா சலனப்பட்டாங்க. அவங்களே சொல்றாங்க, ஏன்னா இந்த மாதிரி ஒரு நான் நினைச்சேன். ஆனா அந்த ரெண்டு பிள்ளைகளும் என்கிட்ட கேட்டாங்க, என்னுடைய சிறிய தந்தையே, அப்படிதான் கூப்பிடுவாங்க யாரையுமே, என்ன செய்வாங்கன்னா சிறிய தந்தையேங்கிற பாசத்தோட கூப்பிடுவாங்க, என்னுடைய சிறிய தந்தையே, இந்த கூட்டத்தில் அபூஜகல் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? இந்த ரெண்டு பேர் யாரை கேட்கிறாங்க, அபூஜகல் யாருன்னு தெரியுமா? அதை கேட்டு நீங்க என்ன செய்ய போறீங்க? இல்ல, அவரு யசுப்பு ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவர் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களை அவர் திட்டுவதாக எங்களுக்கு சொல்லப்பட்டது. அல் ரசூல்லாவை திட்டுறான்னு சொன்னா அவங்களை நாங்க அந்த ஆளை நான் போர்க்களத்தில் கண்டேன் என்றால் எங்க ரெண்டு பேரும், நாங்க ரெண்டு பேரும் அந்த ஆளை கொள்ளுவோம். அவரை வீழ்த்தாமல் எங்களுடைய உடல் பிரியாது. ஒன்னும் நாங்க சாகணும் அல்லது அவர் சாகணும். இந்த மாதிரி ஒரு வைராக்கியத்தோட நாங்க இருக்கிறோம். இதை கேட்டனா அவங்க அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹுங்களே ஆச்சரியப்பட்டாங்க. சுபான் அல்லாஹ், இந்த சின்ன பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்ட ஒரு எண்ணமா, சின்ன பிள்ளைகளுக்கு நபி அவர்கள் மேல இவ்வளவு பாசமா, பயம் இல்லாம, அச்சம் இல்லாம. பிள்ளைங்கன்னா பயப்படுவாங்க, வாழை கண்டா ஓடுவாங்க. ஆனா இந்த பருவத்துல இவ்வளவு பெரிய வீரமிக்கவர்களாக அவங்க இருக்கிறாங்களேன்னு ஆச்சரியப்பட்டாங்க. அதற்கு பிறகு என்ன நடக்குது? கொஞ்ச நேரத்தில் அபூஜகல் கண்ணுக்கு தென்படுகிறான். யாருக்கு? அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு உடைய கண்ணுக்கு. ஏன்னா இந்த குழந்தைகளுக்கு தெரியாது அபூஜகல்னா யாருன்னு, சின்ன பிள்ளைங்க தானே. அப்துல் ரஹ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த குழந்தைகள்கிட்ட, சிறுவர்கள்ட்ட, அதாவது சிறுவர்கள்னா என்ன, ஒரு பருவத்தை அடைஞ்சவங்க தான், எல்லாத்தையும் நபியவர்கள் விடமாட்டாங்க. அதுக்காண்டி 10 வயசு புள்ள, 9 வயசு சிறுவர்கள் விடமாட்டாங்க. ஒரு வயசை வச்சாங்க, பருவ வயசு அடையிறதுக்கு ஒரு 14 வயசு 15, இந்த மாதிரி ஒரு நெருக்கமான ஒரு நேரத்தில். அப்ப நபி அவர் அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் சொன்னாங்க, இந்த ஆளு இருக்காரு பாத்தீங்களா, அப்படி சுத்திட்டு இருக்காருல, இவர் தான் அபூஜகல். சொன்னதுதான் தாமதம், இந்த ரெண்டு சிறுவர்களும் விரைந்து போய் அபூஜகலை வீழ்த்தி விட்டார்கள். ரெண்டு பேரும் வீழ்த்திட்டாங்க, இவரும் வாழால் வீழ்த்தி விட்டார், அவரும் வீழ்த்தி விட்டார். ரெண்டு பேரும் போட்டி போட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சந்தோஷமா வந்து, அல்லாஹ்வின் தூதரே, அபூஜகலை வீழ்த்தி விட்டோம். இது சாதாரண விஷயமா? அபூஜகல் அல்ல, அப்படிதான் வைப்பான். உலகத்துல எவ்வளவு பெரிய தலக்கணம் பிடித்தவர்கள், அவர்களுக்கு அழிவெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சின்னவர்கள் விஷயத்துலதான் அல்லாஹ் வச்சிருப்பான். அதான் ஆணவ அகம்பாவம் கொள்ளக்கூடாது. இந்த அபூஜகல் எவ்வளவு ஆணவம் வச்சிருந்தான், பெரிய ஒரு சக்தியா இருந்தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் ரலியல்லாஹு அவங்களோட சேர்த்து அல்லாஹ்ட துவா செஞ்சாங்க. என்ன துவா? யா அல்லாஹ், உன்னை அபூஜகலை கொண்டு இஸ்லாத்தை பலப்படுத்து, அல்லது உமரை கொண்டு பலப்படுத்து அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்ட கேட்டாங்க. அல்லாஹ் யாருக்கு அந்த ஹிதாயத்தை கொடுத்தான்? உமர் ரலியல்லாஹு அவங்களுக்கு கொடுத்தான். அந்த அளவுக்கு நபி அவர்கள் கேட்டாங்கன்னா, குறைசிகளுடைய பெரிய தலை இவர் தான், அபூஜகல் தான். ஒரு மிகப்பெரிய தலை முஸ்லீம் ஆகிவிட்டது, உமர் அலி இல்லாமல் இஸ்லாத்தை வந்துட்டாங்க. ஆனா இந்த தலை ஈமான் கொள்ளல, அல்ல அதுக்கு நல்லதை நாடல, அவ்வளவுதான். என்ன நடக்குது? அந்த சிறுவர்கள் அவனை வீழ்த்தி விட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொல்றாங்க, அபூஜகலை நாங்க வீழ்த்திட்டோம். என்னது? அபூஜகலை வீழ்த்திட்டீங்களா? நீங்க ரெண்டு பேரும் வீழ்த்திட்டீங்களா? அதை அவங்க வாழை கொண்டு வாங்க, வாழை பார்ப்போம். வாழை பார்த்தா அபூஜகலுமே கொல்லப்பட்டுட்டான். இந்த ரெண்டு பேருடைய வாழ்லையும் இரத்தக்கரை இருக்குது. நபி அவர்கள் சொன்னார்கள், நீங்க ரெண்டு பேரும் வீழ்த்தி இருக்கிறீர்கள். அபூஜகலை நீங்கள் இருவரும் வீழ்த்திருக்க, முஆத் இப்னு அம்ர், முஆத் இப்னு அஃப்ரா ரலியல்லாஹு அன்ஹுமா, நீங்கள் இருவரும் வீழ்த்தி இருக்கிறீர்கள். ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் முஆத் இப்னு அம்ரு ரலியல்லாஹு அன்ஹு உடைய வாளை பாக்குறாங்க, அதுல ரத்தம் வந்து இன்னும் ஆழமா படிஞ்சிருக்கு. ஏன்னா அபுஜகளுடைய பொருளை யாருக்காவது ஒரு ஆளுக்கு தானே கொடுக்க முடியும். அந்த மாதிரி நிலையில நபி அவர்கள் பாக்குறாங்க, முஆத் இப்னு அம்ரு இப்னு ஜமுஹ் அவருடைய வாள்ல ரத்தக்கரை ஆழமா படிஞ்சிருக்கு. அப்ப இவர் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கா என்ன செஞ்சிருக்காரு, நல்லா செலுத்தி இருக்கிறாருங்கிறனால நபி அவர்கள் அவருக்கு என்ன செஞ்சாங்க, அந்த பொருளை கொடுத்தாங்க அப்படிங்கறத புகாரில் உள்ள ஹதீஸ நம்ம பாக்கிறோம். அப்ப இது மாதிரியான ஈமானிய நிகழ்வுகள் இன்னும் அல்லாஹ் ரபுல் ஆலமீனுடைய அற்புதம், மிகப்பெரிய அற்புதம். அல்லாவே இந்த போரை நடத்தினான், அதுதான் சொல்லணும். இந்த போரை முழுக்க முழுக்க நடத்தினது எல்லாமே அல்லாஹ் ரபுல் ஆலமீன் தான். ஏன்னா அல்லாஹ் அப்படித்தான் சொல்றான், உகது போர்க்களத்தை கூட அல்ல அப்படி சொல்லிட்டா சொல்லல, நீங்க போர் செய்யல, நீங்கள் எதிரிய கொள்ளல, நான் தான் கொண்டேன் அப்படின்னு மத்த போர்களுக்கு கூட அல்ல அப்படி சொல்லல. ஆனா இந்த பதில் போர்க்களத்தை அல்ல அப்படி சொல்றான். எப்படி சொல்றான், திருமறை குரான்ல அல்லாஹ் சொல்லுகிறான் 8வது அத்தியாயம் 17வது வசனம், பலம் தகத்துலூகும், பதில் போர்க்களத்திலே அந்த குஃபார்களை நீங்கள் கொல்லவில்லை, வலாக்கின் அல்லாஹ கத்தலகும், அல்லாதான் அவர்களை கொண்டான். நீங்களா கொண்டீங்க, உங்க சக்தியை வச்சு அவர்களை நீங்க கொன்ற முடியுமா, உங்க ஆற்றலை வச்சு அந்த எதிரிகளை நீங்க சமாளிக்க முடியுமா, அல்லாஹ் தான் அவர்களை கொன்றான். வமாரமைத்த இதர் அமைத்த நபியை நீ மண்ணை எரி தூக்கியே, அப்போது நீ எரியவில்லை. உண்மை நபி அவர்கள் தான் எரிஞ்சாங்க, சஹாபாக்கள் தான் போர்க்களத்தில் கொண்டாங்க. அதனுடைய அர்த்தம் என்ன, உங்களுடைய சக்தி மட்டும் அங்க இல்ல, உங்களுடைய சக்தி எல்லாம் தாண்டி என்னுடைய ஆற்றல் அங்கே இருக்கிறது. நபி அவர்கள் மண்ணை தூக்கி எரிஞ்சாங்க, அல்லாஹ் என்ன பண்ணா அந்த மண்ணை எல்லாம் எதிரியுடைய கண்களுக்கு கொண்டு போய் சேர்த்தான். ரசூலுல்லாஹ் இப்படி எரிஞ்சாங்க, அந்த மண்ணை அல்லாஹ் என்ன செய்யறான், எதிரியுடைய கண்களுக்கு எல்லா கண்களுக்கும் போய் சேர்த்து கண்ணுல மண்ணு விழுந்துச்சு. கண்ணுல மண்ணு விழுந்தா என்ன நடக்கும், போர்க்களத்துல கண்ணுல மண்ணு விழுந்து ஒரு சின்ன தூசி விழுந்தா நம்ம போட்டு என்ன செய்வோம், தேய்ப்போம். ஏன்னா கண்ணுங்கிறது அப்படிப்பட்ட ஒரு விஷயம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எரிஞ்ச மண்ணை அல்லாஹ் எதிரியுடைய கண்களுக்கெல்லாம் கொண்டு போய் சேர்த்து அந்த எதிரிகள் போர்க்களத்துல தோல்வி அடைஞ்சாங்க. அப்ப இதெல்லாம் யார், மனிதனுடைய சக்தியால் நடந்த காரியம் இல்ல, அல்லாஹ்வுடைய ஆற்றலால் நடந்துச்சு. அதனாலதான் அல்லாஹ் சொல்லுகிறான், நபியே நீர் எரியல, நீங்கள் சஹாபாக்களை நீங்கள் எதிரிகளை வீழ்த்தல, நான் கொன்றேன், நான் வீழ்த்தினேன் என்று அல்லாஹ் சொல்றதை நம்ம பார்க்கிறோம். இந்த போர்க்களத்துல மலக்குமார்கள் அல்லாஹ் இறக்கி விட்டான். மலக்குமார்களுக்கு அல்லாஹ் ரபுல் ஆலமீன் வஹி அறிவித்தான். 8வது அத்தியாயம் 12வது வசனம், இது யூஹி ரப்புக இலல் மலாயிகா, வானவர்களுக்கு உம்முடைய இறைவன் கட்டளையிட்டான், அன்னி மஅக்கும், நான் உங்களோடு இருக்கிறேன், இந்த மூமின்களை நீங்கள் உறுதிப்படுத்துங்கள், சவுல்கை ஃபீ குலூபில்லதீன கஃபரு ரஅப, காஃபிர்களுடைய உள்ளத்துல பயத்தை நான் ஏற்படுத்துவேன். அல்லாஹ் பயத்தை தூக்கி போடுகிறான். யாருடைய உள்ளத்துல, காஃபிருடைய உள்ளத்துல. போர்க்கள ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உத்பாவுடைய உள்ளத்துல அல்லாஹ் போட்டுட்டான், பயம் வந்துருச்சா இல்லையா, இவங்களோட சண்டை போட முடியாதுன்னு அல்லாஹ் பயத்தை போட்டான். இன்னும் இபிலிஸ் இருக்கானே, அவனும் கூட பயந்துட்டான். அந்த காஃபியர்கள் அவன் சொல்லி கூப்பிட்டு வந்தது என்ன, இன்னைக்கு உங்களால ஜெயிக்க முடியாது, முகமது சல்லாசவுடைய கூட்டம் எவ்வளவு இருக்கிறாங்க, நீங்க எப்படி இருக்கிறீங்க, வாங்க நீங்க தான் ஜெயிப்பீங்க என்றெல்லாம் சொல்லி செய்தான். காஃபியர்களை கூட்டிட்டு வந்து போர்க்களம் வந்தவுடன், இன்னி யாரா மாலா தரவுன, உங்களுக்கெல்லாம் தெரியாத விஷயம் எனக்கு தெரியுது, வானவர்களை பாக்குறான், உங்களுக்கெல்லாம் நீங்களாம் பார்க்காத விஷயத்தை நான் பார்த்துட்டேன், இன்னி அஹாஃபுல்லா, நான் அல்லாவுக்கு பயப்படுறேன், நான் வந்த வழியிலே ஓறேன்னு சொல்லி சைத்தான் ஓடிட்டான். இதான் நடந்துச்சு. அப்ப அவருடைய உள்ளத்திலே சைத்தானே என்ன செஞ்சுட்டான், பயத்தை ஏற்படுத்தி விட்டான். எந்த சைத்தான் அவர்களுக்கு உற்சாகத்தை கொடுத்தானோ போர்க்களம் வந்தவுடன் அதே சைத்தான் அவருடைய உள்ளத்திலே சலனத்தை கொண்டு வந்துவிட்டான். அல்லாஹ் அந்த பயத்தை போட்டான். மாணவர்களுக்கு அல்லாஹ் சொல்றான், உத்தரவிடுகிறான், இந்த காஃபிருடைய கழுத்துக்கு மேலாக நீங்கள் வெட்டுங்கள், வதுரிபு மின்ஹும் குல்லபனான், ஒவ்வொருடைய மூட்டுகளிலும் நீங்கள் வெட்டுங்கள் என்று வானவர்களுக்கு அல்லாஹ் உத்தரவிடுகிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த பத்ர் போர்க்களம் நடக்கும்போது புகாரியில் 3995வது ஹதீஸ், ஹாதா ஜிப்ரீல், இதோ ஜிப்ரீல், ஆஹிதும் பி ராசி ஃபரஸிஹி அலைஹி அதாத்துல் ஹர்ப், தன்னுடைய குதிரையை பிடித்துக் கொண்டு இதோ ஜிப்ரீல் வருகிறார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பத்ர் போர்க்களத்தில் வந்தாங்க. எப்படி வந்தாங்க, குதிரையில ஏறி வந்தாங்க. ஒரே ஒரு குதிரை தான் மிக்தாத் அலியில் உங்ககிட்ட இருந்துச்சு. அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் குதிரையில இறக்கி விட்டான். அலைஹி அதாத்துல் ஹர்ப், அவர்கள் மீது போர் தடவாடங்களுடன் போர் ஆயுதங்களோடு இதோ ஜிப்ரீல் வருகிறார் நபி அவர்கள் சொன்னார்கள். அகமதுல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, அலி அலியில் அவர்களை பார்த்து நபி அவர்கள் சொன்னார்கள், உங்களோடு ஜிப்ரீல் இருக்கிறார். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு உங்களை பார்த்து சொன்னாங்க, உங்களோடு மீகாயில் இருக்கிறார், இஸ்ராஃபில் இருக்கிறார். இவங்களாம் யாரு, மலக்குகளிலேயே மிகப்பெரியவர்கள். அல்லாஹ் ஒவ்வொருவர்களையும் சிறப்பிச்சு வச்சிருக்காங்க இல்லையா, தூதர்கள் ஒரு ஆளுக்கு ஒரு ஆளுக்கு உள்ள சிறப்புகள் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். மலக்குகளிலேயே மிக சிறப்பிக்கப்பட்டவர் யாரு? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். அதுவும் இந்த மீகாயில் இஸ்ராஃபீல். இவங்களா அல்லாஹ்வுடைய இளமத்தை அல்லாஹ்வுடைய மகத்துவத்தை பத்தி பேசும்போது சொல்லப்படுகின்ற வானவர்கள். அந்த வானவர்கள் அல்லாஹ் என்ன செய்யறான்? இந்த போர்க்களத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அனுப்பி விடுகிறான். அந்த அந்த அற்புதங்களை சஹாபாக்கள் எல்லாம் போர்க்களத்தில் கண்டாங்க. சஹி முஸ்லீம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. போர்க்களம் முடிஞ்சு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில அன்சாரிகள் வந்து சொன்னாங்க, அல்லாஹ்வின் தூதரே, இந்த போர்க்களமே எங்களுக்கு வித்தியாசமா இருந்துச்சு. ஒரு காஃபிர் ஒரு முஷ்ரிக்கை நான் தாக்குறதுக்காண்டி போகும்போது எனக்கு பின்னாடி சத்தம் கேட்குது. என்ன சத்தம்? அகதீம் ஹைசும் ஹைசுமே முன்னேறிச்சல் ஹைசுமே முன்னேறிச்சல் அப்படின்னு சத்தம் கேட்குது. சரி, பின்னாடி யாராவது நம்மளை ஹைசுமை வச்சு தாக்குறானா தாக்குறாங்களோ அப்படின்ட்டு பார்த்தா பின்னாடி யாருமே இல்லை. அப்புறம் இந்த முஷ்ரிக்கை என்ன அடிக்க வந்த முஷ்ரிக்கை நோக்கி நாம் பார்த்தால், என்னை தாக்குவதற்காக நான் தாக்குவதற்காக சென்ற அந்த முஷ்ரிக் கீழே விழுந்து கிடந்தான். அவருடைய முகத்திலே வெட்டுக்கள் விழுந்து மூக்குகள் எல்லாம் துண்டிக்கப்பட்டு அந்த காஃபிர்கள் கொல்லப்பட்டு கிடந்தார்கள். நான் அடிக்கவே இல்லையே, ஒரு சத்தம் தான் கேட்டுச்சு அல்லாஹ்வின் தூதரே. இப்படிப்பட்ட காட்சிகளை எல்லாம் பார்த்துட்டு வந்து நபி அவர்கள்ட்ட சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஜாலிக மின் மததி சமா இஸ் சாலிசா, அது மூணாவது வானத்திலிருந்து கிடைத்த அல்லாஹ்வுடைய உதவி. மூணாவது வானத்திலிருந்து அல்லாஹ் நமக்கு கிடைத்த அனுப்பிய அந்த உதவி. அதென்ன சத்தம்? அக்கதிம் ஹைசும் ஹைசுமே முன்னேறிச்சல். ஹைசும் என்பது வானவர்கள் பயன்படுத்திய குதிரையுடைய பெயர். மாணவர்கள் பயன்படுத்திய குதிரையுடைய பெயர். ஒரு புது பெயரா இருக்கலாம், நம்ம குழந்தைகள் கூட இந்த பெயரை வைக்கலாம், ஹைசும். ஏன்னா போர்க்களத்தில் கலந்து கொண்ட குதிரை அல்லவா, அது வானவர்கள் ஏறி உட்கார்ந்த குதிரை அல்லவா. அப்ப இந்த மாதிரி குதிரையுடைய பெயர் ஹைசுமே, நீ முன்னேறிச்சல். வானவர் உத்தரவு போடுறார் தன்னுடைய குதிரைக்கு, இப்போ முன்னேறிப்போ என்று சொன்ன செய்தியை நம்ம பார்க்கிறோம். அது மாதிரி அகமதுல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, அப்பாஸ் ரலியல் அவர்கள் இந்த போர்க்களத்திலே உள்ளத்தில் ஈமான் இருந்துச்சு, ஆனா காஃபீர்கள் அவரை வலுக்கட்டாயமா இழுத்துட்டு வந்தாங்க. மக்காவில் அவங்க இருந்த நேரத்தில் வலுக்கட்டாயமா அந்த போர்க்களத்துக்கு இழுத்துட்டு வந்தாங்க. அந்த போர்க்களத்துக்கு வந்ததுனால அவர்களையும் ஒரு அன்சாரி தோழர் கைதியாக பிடித்தார். அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு போர்க்களம் முடிஞ்சோனையுமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க. வந்து அவங்க சொன்னதை என்ன யார் ரசூல் அல்லாஹ் தான். அப்ப ஈமான் இருக்க போய் தானே சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதரே, இவர் என்ன பிடிச்சதா சொல்றாரு, இவர் என்ன பிடிக்கவே இல்லை, என்ன பிடிச்சது வேற ஆளு. அந்த அன்சாரி தோழருக்கு இல்ல, அல்லாஹ்வின் தூதர், அல்லாஹ்வின் சத்தியமா நான் தான் இவரை பிடிச்சேன், நான் தான் இவரை பிடிச்சேன். இவர் பிடிக்கல, வேறொரு ஆள் பிடிச்சார். அவர் பார்க்க அழகா இருந்தார், அழகான தோற்றம், வசீகரமான தோற்றம். அவரை நான் இப்ப கூட்டத்திலே பார்க்கல, உங்க கூட்டத்தை தேடி தேடி பார்க்கற, அவரை நான் பார்க்கவே இல்லை, ஆனா இவர் பிடிக்கல என்று அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க. இவர் இல்ல, நான் தான் முடிச்சேன் சொன்னார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அமைதியாயிருங்க, அது யார் பிடிச்சா தெரியுமா? அது வந்து வானவர்கள் தான் பிடித்தார். ஃபக்கத் ஐயதக்கல்லாஹு தஆலா பி மலக்கின் கரீம், ஒரு கண்ணியமிக்க வானவரை கொண்டு அல்லாஹ் உன்னை உறுதிப்படுத்தி இருக்கிறான், உங்களுக்கு அல்லாஹ் உதவி செஞ்சிருக்கிறான் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நம்ம பார்க்கிறோம். அதனாலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அவர்கள் இந்த பத்ர் போர்க்களம் நடக்கும் முன்னாடியே என்ன செஞ்சாங்கன்னா சஹாபாக்களுக்கு சொன்னாங்க, அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுங்களை போர்க்களத்தில் பார்த்தீங்கன்னா அவரை வெட்டிடாதீங்க, ஏன்னா அவர் ஈமான் கொண்டிருக்காரு, நிர்பந்தத்தினால வந்திருக்கிறார், காஃபிர்கள் வலுக்கட்டாம எழுத்துட்டு வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்போ அபு ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அதை புரிஞ்சுக்கிறாம என்ன செஞ்சாங்கன்னா, எங்களுடைய குழந்தைகள் எங்களுடைய உறவினர்கள்லாம் அங்கிட்டு நிக்கிறாங்க, அவங்களையெல்லாம் நாங்க வெட்டுவோம், ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொந்தம், அப்பாஸை நாங்க வெட்டக்கூடாதா அப்படின்னு என்ன செஞ்சாங்க, அதை தவறாக விளங்கி கொண்டார்கள். அந்த போர்க்கள நேரத்தை நபியர்கள் என்ன செய்ய முடியும்? இப்படி பேசினா புரிஞ்சுக்கிறவும் மாட்டிக்கிறாங்க. உமர் அலி அவங்க ரசூலுல்லாஹி இப்படி பார்த்தாங்க, உமரே எப்படின்னு பார்த்தாங்க. உமர் அலி அவங்க இறங்கினாங்க, அல்லாஹ்வின் தூதரே, ஒரு உத்தரவு கொடுங்க, இந்த முனாஃபிக்குடைய கழுத்தை நான் வெட்டுறேன்னு சொன்னாங்க. அதோட அடங்கினவங்க தான் யார்? அபு ஹுதைஃபா அலி அல்லாடு பின்னாடி உணர்ந்துகிட்டாங்க. உண்மையில் நபியர்கள் சொன்னது உறவுங்கிற பாசத்தினால சொல்லல, என்ன பாசத்தினால? ஈமான் கொண்டிருக்காரு, அதாவது அவங்க ஈமான் கொண்டாங்கல்ல, பிறகு தான் சொன்ன வார்த்தையை தப்புன்னு உணர்ந்தாங்க. அப்புறம் எமாமாங்கிற போர்க்களத்தில் சஹீதா கொல்லப்பட்டாங்க. யாரு? அபு ஹுதைஃபா ரலியல்லாஹு அவங்கங்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த மாதிரியான ஒரு சிறந்த ஒரு விஷயங்கள் எல்லாம் இந்த போர்க்களத்தில் நடந்துச்சு. இன்னும் ஒரு முக்கியமான படிப்பு என்ன தெரியுமா? அநியாயம் அக்கிரமம் செய்கிறவர்களுக்கு அழிவு நிச்சயம். அந்த படிப்பினை அல்ல அந்த போர்க்களத்தில் உணர்த்துறான். எவ்வளவு ஆட்டம் போட்டாங்க பலவீனர்கள் என்றால், அவ்வளவு திமுரா, அவ்வளவு ஆணவமா, அகம்பாவமா, நசுக்குவீர்களா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காபத்துல்லாவுல தொழுகும் போது அந்த ஹரம்ல இதே உத்துபா ஷைபா ரபியா ஒட்டக குடலை சாணத்தை கொண்டு வந்து நபி அவருடைய தலையில போட்டாங்க. சஜிதாவில் இருக்கும்போது நபி அவர்கள் எந்திரிக்க முடியாம சஜிதாவிலே கடந்தாங்க. இந்த செய்தியை பார்த்துட்டு போய் ஒரு ஆளு பாத்திமா ரலியல்லான்னு அவங்க சொன்னாங்க, அவங்க வாப்பா தலையில இப்படி போட்டு வச்சிருக்கிறாங்க. பாத்திமா ரலியல்ல அவங்க பதறி எடுத்துக்கிட்டு வந்தாங்க. எப்படி அந்த குடும்பம் கஷ்டப்பட்டிருக்கும், பதறி எடுத்துக்கிட்டு வந்தாங்க. வந்து ரசூலுல்லாஹ் அவங்க மேல உள்ள அந்த பொருளை எல்லாம் அப்புறப்படுத்திட்டு அவங்களும் அல்லாட்ட துவா செஞ்சாங்க, நபி அவர்களும் துவா செஞ்சாங்க. அல்லாஹும் இறைவா அலைக்கபி குறைஸ், அன்னை கேட்ட துவா, பலவீனமான நேரத்தில் கேட்ட துவா, இந்த குறைசியில நீ பார்த்துக்கோ, ஹரம்ல கேட்ட துவா. பேரை சொன்னாங்க, உத்துபாவை பார்த்துக்கோ, சைபாவை பார்த்துக்கோ, ரபியாவை பார்த்துக்கோ, எல்லா பேரையும் சொன்னாங்க. ஹதீஸ்ல பாக்குறோம் நபி அவர்கள் அன்னைக்கு கேட்ட துவா கரெக்டா ஏழு பேரும் பேரை சொன்னாங்க. அந்த ஏழு பேரும் பத்ர்ல கொல்லப்பட்டு எங்க வீசப்பட்டார்கள், பாலடைந்த கிணறிலே வீசப்பட்டார்கள். நபி அவர்கள் பத்ர் போர்க்களம் முடிஞ்சு சஹாபாக்களிடம் வந்தார்கள். வந்து அல்லாஹ்வின் ரசூலுல்லாஹ் அந்த போர்க்களத்துக்கு அந்த கிணற்றுக்கு அருகிலே வந்தார்கள். பாலடைஞ்ச கிணத்துல அங்கதான் காஃபியருடைய உடல்களை எல்லாம் நபி அவர்கள் வீசினார்கள். அந்த காஃபியர்களை பார்த்து நபி அவர்கள் பேசினார்கள், அயசுருக்கும் அன்னக்கும் அதாத்துமுல்லாஹ ரசூலா, அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்பட்டு இருக்கலாமே என்று இப்போது உங்களுக்கு தெரிகிறதா, அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்பட்டு இருக்கலாமே என்று இப்போது உங்களுக்கு தெரிகிறதா. ஃபைன்னா கது வஜதனா மா வஅதனா ரப்புனா ஹக்கா, எங்கள் ரப்பு எங்களுக்கு அளித்த வாக்குறுதியை நாங்கள் உறுதியாக பெற்றுவிட்டோம். ஃபஹல் வஜத்தும் மா வஅதக்கும் ரப்புக்கும் ஹக்கா, உங்கள் ரப்பு உங்களுக்கு அளித்த வாக்குறுதியை நீங்கள் பெற்றுக் கொண்டீர்களா? உங்கள் ரப்பு உங்களுக்கு அளித்த வாக்குறுதி என்ன? நரகம், தோல்வி, அழிவு, கேவலம், அவமானம் கிடைச்சிச்சா? எங்களுக்கு எங்களுடைய ரப்ப அளிச்ச வாக்குறுதி என்ன? வெற்றி. அல்லாஹ் உங்க பூமியில வாழச் செய்வேன் என்று சொன்ன அதை நாங்க பார்த்துட்டோம் என்று நபி அவர்கள் அந்த நேரத்திலையும் காஃபிர்களை பார்த்து பேசினாங்க. அப்போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, அவர்கள் தான் வெட்டப்பட்டு கொல்லப்பட்டு இறந்து போய் கடலில் கிணற்றில வீசப்பட்டிருக்கிறார்கள், அவங்கள பார்த்து நீங்க செத்துப்போன ஆட்களை பார்த்து பேசுறீங்களே. நபி அவர்கள் சொன்னார்கள், அவங்க இறந்தாலும் இந்த நேரத்தில் அல்லாஹ் அவங்களுக்கு உயிரை கொடுத்திருக்கிறான், நான் சொன்னதை அவர்கள் கேட்கிறார்கள். அல்லாஹ் அவங்களுக்கு உயிரை கொடுத்தான், அல்லாஹ் நினைச்சா யாருக்கு வேணா உயிரை கொடுப்பான்? செத்து போன ஆளுக்கு உயிரை கொடுத்தாங்கறனால உத்துபா செய்பாட்டை போய் துவா செய்ய முடியுமா நம்ம? அல்லாஹ் நினைச்சா நல்லவங்களும் கொடுப்பான், கெட்டவங்களும் கொடுப்பான், அவ்வளவுதான். ஆனா யாருக்கு கொடுப்பான் நமக்கு தெரியாது, அல்லாஹ் ரசூல் சொன்னா நம்பிட்டு போக வேண்டியதுதான். அப்ப அந்த நேரத்தில் மட்டும் அல்லாஹ் என்ன செய்யறான், இந்த காஃபிர்களுக்கு நரகவாசிகளுக்கு உயிரை கொடுக்கறான். ஏன் கேள், என்னுடைய தூதர் பேசுறாரு கேள். அவர் பேச்ச மறுத்தையில இப்ப அவன் மறுக்க முடியுமா? இந்த காஃபியர்கள் கிணற்றில வீசப்பட்ட இந்த காஃபியர்கள் இதுக்கு இப்ப அவங்க எப்படி உணர்வாங்க? அது ரசூலுல்லாஹ்வுடைய சொல்ல உயிரோட இருக்குமோ மறுத்திருப்பாங்க, ஆனா இப்ப உண்மைதான். என்ன சொல்லுவாங்க, அதுக்கு என்ன பதில் சொல்லியிருப்பாங்க? ஆமா, எங்களுடைய ரப்பு எங்களுக்கு அளிச்சதை நாங்க பெற்றுக்கொண்டோம், உங்க ரப்பு உங்களுக்கு சொன்னதை நீங்க பெற்றுக்கொண்டீர்கள், அல்லாஹ் ரசூல் கட்டுப்பட்டு இருக்கலாம்னு நாங்க இப்பதான் நினைக்கிறோம் என்று அந்த காஃபியர்கள் எல்லாம் உணர்ந்தார்கள் என்று அல்லாஹ் ரபுல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். இன்னும் இந்த பத்ர் போர் சம்பந்தமாக ஒரு சில விஷயங்கள் இருக்கிறது இன்ஷா அல்லாஹ், அது அடுத்தடுத்த பயான்களில் வாய்ப்பு கிடைக்கும் போது இன்ஷா அல்லாஹ் பகிர்ந்து கொள்வோம். வாஹிர் தாவானா அனில் ஹம்துல்லாஹி ரபில் ஆலமீன்.